அங்கன்மான் ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் வள்ளிகட்டு கீழே சங்கமிருப்பார் போல் ஒன்று தலை பெய்தோம். கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் திருச்சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தனும் எழுந்தார் போல் அங்கள் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேன் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோ என்பாவாய் அப்படின்னு கேள்பாசுரம். இந்த பாசுரத்துல முதல்ல ஆண்டாள் இளைச்சியான நிலையில இருந்து அந்யாபதேசமா பெருமாளை துயிலெழுப்புகிற நிலையில் சொல்ற பாசுரமாக நிர்வாகம். அதுக்கப்புறம் ஆண்டாள் இளைச்சியாக இல்லாமல் ஆண்டாள் நமக்கு ஆச்சாரிய போட்டியில இருந்து நமக்கு சித்தாந்தமான நம்முடைய உபாயத்தை அனுஷ்டான பிரகாரத்தை சொல்றதாக உள்ளார் ரெண்டு அர்த்தம். முதல்ல ஆண்டாள் ஒரு இளைச்சியான நிலையில் அடைந்து இந்த கண்ணனையே அடைவதற்கு கண்ணையே ஆராதிக்கக்கூடியதான இந்த விரதத்தை கோபிகைகள்லாம் இளைச்சிகள்லாம் அனுஷ்டிச்சாலே அந்த விரதத்தை அனுகாரம் பண்ணி இந்த பிரபந்தம் அருள் செய்கிறார். அதுல தன்னுடைய தோழிகள் எல்லாரும் எழுப்பிக் கொண்டு நந்தகோபனுடைய திருமாளிகை முன்பாக வந்து அப்புறம் வாயில் காப்பானையும் கோயில் காப்பானையும் வாசல் காப்பானையும் அவர்களை பணிந்து அவர்களுடையதான அனுமதியை கொண்டு நந்தகோபனுடைய திருமாளிகையில் நுழைந்து நந்தகோபரையும் யசோதையும் நம்பி மூத்த பிரானையும் எழுப்பி அதுக்கப்புறம் நப்பின்ன பிராட்டி புஷகாரமாக கொண்டு கண்ணனை எழுப்புவதற்காக நப்பின்ன பிராட்டி எழுப்பி அவரை கொண்டு கண்ணனை எழுப்பி இப்ப நப்பின்ன பிராட்டியினுடைய சமக்ஷத்திர கண்ணனிடத்துல விஜயாபனம் பண்ணிட்டு இருக்கான். அதுல மாற்றாது உனக்கு வழி தொலைந்து உன் வாசக்கண் ஆற்றாது வந்து உன் அடிவணியாவா போலே போற்றியாம் வந்தோம் அப்படின்னு தாங்கள் அனங்கதியாக தாங்கள் இந்த கண்ணனுடைய கடாட்சத்தை தவிர வேறொன்று இல்லாதவராக கண்ணனை கொண்டல்லது ஒன்றும் ஆற்றமாட்டாதவர்களாக அந்த சந்தைக்கு வந்தது கண்ணனுடைய திருமாளிகளிடம் வந்து சொன்னார். இப்போ அதை இன்னும் கொஞ்சம் விவரித்து அந்த மாற்றார் உனக்கு வழி குறைந்து அப்படிங்கறத அதை இன்னும் விவரித்து சாதிக்கிறார். தாங்கள் எப்படி அபிமான பங்கமாய் வந்தோம் என்பதை இந்த பாசுரத்தை சாதிக்கிறார். அதாவது அபிமான பங்கமாய் வந்த பிரகாரத்தை சொல்றா. அப்புறம் தூயோமாய் வந்தோம் துயிலிழப்பாடுவான்னு கண்ணனை துயிலிழப்பாடுவதற்காக கண்ணனை நல்லா திருப்பள்ளியிலிருந்து நல்லா உணர்ந்து எழும்படியாக அவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக வந்தோம்னு சொன்னான். இவர்கள் பாடுகிற திருப்பள்ளி எழுச்சியை கேட்டு கண்ணன் எப்படி கண்விழித்து தங்களை கட்டாட்சிக்க வேணும் அப்படிங்கறத சாதிக்கிறான். கடைசியில கண்ணனுடைய அந்த பிரதம கட்டாட்சத்துக்கு விஷயமா இருந்தனால கண்ணன் உறங்கி விழித்து எழுகிற கண்ணனுடையதான திருக்கண் பார்வைக்கு விஷயமா இருந்தனால தங்களுக்கு சித்திக்கக்கூடிய பலனையும் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பாசுரத்தினுடைய பூர்வார்த்தம் அங்கன்மா ஞால தரகர் அபிமான பங்கமாய் வந்து என் பள்ளிகட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் அப்படிங்கறதுனால தாங்கள் கண்ணனை தவிர வேறு கதியத்தவர்களாக அகங்கார மமகாரங்கள்லாம் அறவே அற்று கர்வ ஹானி பிறந்தவர்களாக கண்ணனுடைய சன்னதிக்கு வந்திருக்கிறத சொல்ற. இப்படி இவர் எதுக்கு வந்தாலும் கேட்டாக்க அவனை துயிலழ பாடுவதற்காக வந்தால்னா அவன் எப்படி துயிலழ வேண்டும் அவன் எப்படி துயிலெழுந்து தங்களை கட்டாட்சிக்க வேணும் அப்படின்னு தாங்கள் தாங்களுக்கு அபேட்சிதமான பிரகாரத்தை அதாவது தாங்கள் எப்படி விரும்புகிறோமோ கண்ணன் எப்படி கண்விழித்து எப்படி தங்களை கட்டாட்சிக்கணும் தாங்கள் விரும்புகிறோமோ அந்த ஆகாரத்தை சொல்றான். அதுக்கப்புறம் இப்படி கண்ணன் கண்விழித்து இவர்களை கட்டாட்சித்தான்னா அதனால இவர்கள் தான் பெறக்கூடியதான பலத்தை கடைசியா சொல்றான்னு இந்த பாசுரத்தை மூணு விஷயங்கள் சொல்றான். அதுல முதல்ல அங்கன் மாங்காலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிகட்டு கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். நாங்கள் வந்து தலை பெய்தோம் நாங்கள் வந்து தலை பெய்தோம் அப்படின்னா என்னத்தோம் தலையை செய்வது அப்படின்னா என்னத்தோம்னா ஒரு வஸ்துவை மேலேந்து கீழே புகழ்வதுதான் செய்வது இல்லையா. செய்வதுனாக்க ஒரு வஸ்துவை மேலேந்து கீழே நோக்கி போடுறது அதுதான் செய்வது. தலை பெய்தோம் அப்படின்னா என்னத்தோம் எங்களுடைய சிரசை உன் திருவடிகள்ல கிடத்தினோம் நாங்கள் உன்னை வந்து நல்லா சேவித்தோம்னு தாத்பரியம் நமஸ்கரித்தோம் தாத்பரியம் நாங்கள் வந்து தலை பெய்தோம். தலை பெய்த விடத்துல வந்து சேவிக்கிற விடத்துல எப்படி சேவிக்கணும்னு கேட்டாக்க அகங்கார மமகாரங்கள் குறைந்து சேவிக்கிற சேவை இருக்கே அதைத்தான் நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்றது. ஆக நாங்கள் எங்களுடைய அகங்கார மமகாரங்கள் குலை அபிமானம் அப்படின்னாக்க அகங்கார மமகாரங்களுக்கு அபிமானம்னு பேர். ஒருவன் இல்லையா? அகங்காரமாவது என்ன? தன்னை மற்றவர்களை காட்டு உயர்ந்தவராக, தன்னை மற்றவர்கள்லாம் தன்னை காட்டு தாழ்ந்தவர்களாக கருதக்கூடியதான அந்த மனோபாவம் தான் கர்வம் என்பதை இன்னொரு பெயராக கொண்டு அகங்காரம்னு சொல்றது. கர்வ அபரபரியாயோ அகங்காரா அப்படின்னு பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்தை ஜிஜாசாதிகரணத்தை அகங்காரம்னா என்ன, அந்த அகங்காரங்கிறது எப்படி ஏற்படுதுன்னு சொல்ற. அகங்காரங்கிறதானது நான் என்கிறதான தன்மை. அது என்னன்னு கேட்டாக்க, அசலார காட்டும் தன்னை உயர்ந்தவனாகவும் தன்னை காட்டும் அசலாரெல்லாம் தாழ்ந்தவர்களாகவும் நினைக்கக்கூடியதான ஒரு மனோபாவம். இந்த மனோபாவம் எதனால வரும்? இந்த மனோபாவம் அறியாமையினால வரும். வாஸ்தவத்துல ஆத்மா என்பதானது எல்லாருக்கும் ஒரே ஆத்மா தான். எல்லா ஆத்மாவும் எல்லா சரீரத்தையும் சமமான ஆத்மா தான் இருக்கு. யாருடைய ஆத்மாவும் உயர்ந்தது, யாருடைய ஆத்மாவும் தாழ்ந்தது அல்ல. வித்யா வினய சம்பன்னே பிராமணே ஜவி ஹஸ்தினி சுனி ஜெய்வ சொகாகேத பண்டிதாக சமதர்சினா. இல்லையா, நிர்தோஷம் ஹி சமம் பிரம்மன்னு சொல்ல முடியா? எல்லாம் இல்லையா, ரொம்ப நித்தியசூரிகள் ஆரம்பிச்சு அல்லையா அடிமட்டத்தில் இருக்க புது பரிகிரம் உள்ள சர்வ சரீரங்கள் உள்ள ஆத்மா எல்லாம் சமமான ஆத்மா. எல்லாமே ஞான ஸ்வரூபமா, ஞான குணகமாக, ஞானம் என்னும் அறியக்கூடிய குணத்தை உடையதாக, பகவானுக்கு சேஷபூதமாக, அணு பரிமாணமாக இருக்கக்கூடிய ஜீவர்கள் தான் எல்லாரும். இதுல வித்தியாசமான வேறொரு ஜீவன் கிடையாது. அப்படி எல்லாருடைய ஜீவன் ஒன்றா இருக்க செய்து, அப்ப எந்த எந்த ஆகாரத்தினாலும் தன்னை மற்றவர்களை காட்டு உயர்ந்தவன், மற்றவர்கள் தன்னை காட்டு தாழ்ந்தவர்கள் நினைக்கிறான். இந்த தேகக்கிருதமான வேதத்தினால் நான் பிராமணனா இருக்கேன், நான் சோபா இருக்கேன், நல்லா படிச்சவனா இருக்கேன், இதெல்லாம் தானே அகங்காரம் ஆகாரம். இந்த அகங்காரம் தன்னை மக்களவர்களை காட்டு உயர்ந்தவனாகவோ, மக்களவர்களை தன்னை காட்டிலும் தாழ்ந்தவர்களாகவோ கருதுவதற்குரியதானே எந்த ஒரு அம்சமும் ஆத்மாவில இல்லை. அந்த ஆத்மாதான் நான். இந்த தேகம்ங்கிறதானது ஏதோ நம்முடைய கர்ம வினைப்பையனால படைச்சிருக்கிற ஒரு பாக்கியமான ஆகார வேதம் தான். இந்த ஆத்மா தேகத்தை காட்டும் ஆத்மா தான் அப்படிங்கறதானே விவேகம் உண்டாகாதவன் தன்னுடைய சரீரம் பிறருடைய சரீரத்தை காட்டிலும் அழகா இருக்கிறத கொண்டு, உயர்ந்த ஜாதியை சேர்ந்ததா இருக்கிறதெல்லாம் கொண்டு தன் அசரா காட்டும் உயர்ந்தவனாக, அசரா தன்னை காட்டும் தாழ்ந்தவனா பிரமிக்கிறான். இதுக்கு தேகாத்மா அபிமானம் அப்படின்னு பேர். தேகாத்மா அபிமானம்னாக்க தேகத்தையே ஆத்மாவாக அபிமானிக்கிறது. அச்சேதனமான தேகத்துக்கும் சேதனான ஆத்மாவாகிற தனக்கும் அதுக்கு ரெண்டுக்கும் உள்ள வேதத்தை கிரகிக்காமல் யதாசாஸ்திரம் சதாச்சாரியனுடைய அனுகிரக விசேஷத்தினால உபதேச விசேஷத்தினால ஞானம் உண்டாகாமல் இந்த தேகத்தையே ஆத்மாவாக பிரமிக்கக்கூடியவன் தான். அகங்காரம் கொண்டு அசலார கண்டு தன்னை உயர்ந்தனாகவும் தன்னை காத்து அசலார தாழ்ந்தவர்களாக நினைக்கக்கூடிய அகங்காரம் இருக்கு. ஆக அகங்காரத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டா தேகாத்மா அபிமானம். அனாத்மனி ஆத்ம புத்தி. ஆத்மா அல்லாததான இந்த சரீரத்திலே இதான் ஆத்மா, இதான் நான் என்கிறதான புத்தி. இது நான் என்றானால்தான் மற்றவர்களுக்கு தனக்கு வித்தியாசம். இது நான் இல்லை, உள்ள இருக்கிற ஆத்மா தான் நான் தானாக, அந்த ஆத்மா எல்லாருக்கும் ஒண்ணுதான், அதுல உயர்வு தாழ்வு கிடையாது. ஏன் இது தேகாத்மா அபிமானம் சொல்லப்படும்? இன்னொரு அபிமானம் என்னன்னு கேட்டா சுதந்திர ஆத்மா அபிமானம். தனக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாமல் தான் சேஷபூதன், பகவான் கேஷி, தான் ஆதேயம், அவனால் தரிக்கப்படுகிறவன், பகவான் ஆதாரமா என்று தன்னை தரிக்கிறவன், நான் பகவானால நியமிக்கப்படுகிறவன், அவனால ஏவி பணிகொள்ளுகிறவன், பணிகொள்ளப்படுறவன், பகவான் நியந்தா என்னை நியமித்து பணிகொள்கிறவன், நான் சரீரபூதன், பகவான் எனக்கு சரீரியான ஆத்மா என்று தனக்கும் பகவானுக்கும் தனக்கும் பரமபுருஷனுக்கும் இப்படிப்பட்ட வேறுபாடுகள் இருக்கிறத உணராமல் இல்லையா, தன்னுடைய சேஷதேசி பாவம் போன்றவர்கள் தெரியாததுனால தன்னையே ஈஸ்வரனாக பிரமிக்கிறதுக்கு, அதுதான் இல்லையா தன்னிடத்தில் இல்லாத ஈஸ்வரத்துவத்தை தன்னிடத்தில் அபிமானிக்கிறதுக்கு, அதுதான் இல்லையா சுதந்திர ஆத்மா அபிமானம் சொல்லக்கூடியது. இந்த ரெண்டு வகையான அபிமானம் தான். அப்போ தன்னை ஈஸ்வரனாக அபிமானித்தான என்ன நடக்கும்? வாஸ்தவத்தை இந்த ஜகத்துல உள்ள சகல பதார்த்தங்களுக்கும் பகவானுக்கு சேஷபூதம், அவன் மமை என்று சொல்ல வேண்டிய பதார்த்தங்கள் வாஸ்தவத்தை தனக்குன்னு மமை தான். எம்பெருமான தவிர யாருக்கும் உடையதுன்னு எதுவும் கிடையாது. அப்போ தன்னதல்லாத பதார்த்தங்களை எல்லாம் மம என்று அபிமானிக்கக்கூடிய மமகாரம் ஏற்படும். இந்த அகங்கார மமகாரங்களுக்கு சாஸ்திரத்துல என்ன பேரு? அகங்காரம்னு சாதாரணமா சுருக்கமா எல்லாருமா விவகரிக்கக்கூடிய லோக விவகாரத்தில் உள்ள அகங்காரங்கிற பதத்துக்கு தேகாத்மா அபிமானம் பெயர். தேகத்துக்கும் ஆத்மாவுக்கும் வேதம் தெரியாமல் தேகத்தையே ஆத்மாவாக அபிமானிக்கக்கூடியதுதான் அகங்காரம். அதே மாதிரி சேஷியான பகவானுக்கும் அனைத்துக்கும் உடையவனான பகவானுக்கும் அவனுக்கு உடைமையாக இருக்கிற தனக்கும் பேதம் தெரியாமல் தன்னை உடையவனாக பிரமித்து மம அப்படின்னு பிரமிக்கிறதுக்கு அதான் சுதந்திர ஆத்மா அபிமானம் சொல்லக்கூடியதான மமக்காரம். இப்ப அபிமான பங்கமாய் அப்படின்னு அர்த்தம் அகங்கார மமகாரங்கள் பங்கப்பட்டு அகங்கார மமகாரங்கள்லாம் அழிந்து ஒழிந்து நாங்கள் வந்து தலை பெய்தோம். உன் திருவடிகள்ல வந்து தலை பெய்தோம்னாக்க தலையை தாழ்த்தினோம், தலையை உன் திருவடிகள்ல புகட்டோம்னு அர்த்தம். அபிமான பங்கமாய் வந்து தலை பெய்தோம். எப்படி அபிமான பங்கமா வந்து அதுக்கு ஒரு திட்டாந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டாக்க எப்படி கேட்டா அங்கன்மாங்கால தரகர் அபிமான பங்கமாய் வந்து உன் பள்ளிகட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் நாங்கள் அபிமான பங்கமாய் வந்து தலைப்பிடுவோம். அபிமான பங்கமாய்ங்கிறது தான் இப்ப திருஷ்டாந்தம் சொல்ல வேண்டிய அம்சம். நாங்கள் அபிமான பங்கமாய் வந்தோம்னா எது போல அபிமான பங்கமா வந்துகள், யாரு போல அபிமான பங்கமா வந்துகள், அவர்களை போல இல்லையா? அங்கன் மா ஞாலத்து அரசர் அம் கண் மா ஞாலம் இல்லையா? ஞானம்னு சொல்லக்கூடியது இந்த லோகத்துக்கு மூன்று விஷயம். அம் என்றால் பெரும் பரப்பை உடைய அப்படின்னு அர்த்தம். அந்த சப்தத்துக்கு அழகியேன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அம் என்பதற்கு மிகவும் பரந்த மிகுந்த பரப்பளவுடைய அப்படின்னு தாத்து. இப்ப இங்க அம்ங்கிற சப்தமானது அழகு குறிக்க வந்த சப்தம் இல்லை. அம் என்பதானது அங்க ஞானம் அஞ்ச அங்கோர் ஆலரியாரு சொல்ல அங்கெல்லாம் அம்புவியோர் அனைவரு வீடேறும் என்று நாராயணார் கால்களிலே நாலாயிரம் தமிழ் அம்புவியோர்னாக அம்புவி அப்படின்னா அம்னாக விஸ்திருத்தமான பெரும் பரப்பை உடையதான இந்த பூமி. ஆக அம் அப்படிங்கிறதுக்கு பூமி பரப்பு. கண் என்பதானது சேதனா சேதனாத்மகமான தாவர ஜங்கமாத்மகமான கணக்கற்ற பதார்த்தங்களுக்கு சர்வ பதார்த்தங்களுக்கும் ஆதாரமாக இருப்பது. கண் அப்படிங்கிற சப்தத்துக்கு இந்த கண்கிற அவயவத்துக்கும் கண்ணுன்னு பேர் தான். கண்கிற சப்தமானது ஏழாம் வேற்றுமை உருகு இடம் பால் கண் மேல் மிகை ஏகதன் உருவே அப்படின்னு நன்னூல் சூத்திரக்காரர்களா சொல்றான். அதனால் அதன் கண் அப்படின்னாக்க அதன் மிகை அதன் மேல் அதனில் அதனிடம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ஏழாம் வேற்றுமை உருகு. ஏழாம் வேற்றுமையினால் எது சொல்லப்படும் கேட்டா எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற பதார்த்தம் ஏழாம் வேற்றுமை. பூதலத்தில் கடம் இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்க கடத்துக்கு பூதலம் ஆதாரமாக இருக்குன்னு. ஏழாம் வேற்றுமையானது அந்த ஆதார ஆதேய பாவத்தை குறிக்கும். இந்த ரெக்கார்டர் இந்த மேஜையில் இருக்குன்னு சொன்னா மேஜையில் ரெக்கார்டர் இருக்குன்னா இந்த ரெக்கார்டருக்கு மேஜையானது ஆதாரமா இருக்குன்னு. அதிகரண சப்தமி அப்படின்னு ஏழாம் வேற்றுமைக்கு ஒரு ஒரு ஏழாம் வேற்றுமை எதுமேல இருக்கோ அது இன்னொரு பொருளுக்கு இருப்பிடமா இருக்கிற தன்மை ஏழாம் வேற்றுமையினால குறிக்கும். ஏன் அதனால அந்த கண் அப்படிங்கறதாவது ஏழாம் வேற்றுமை உருவு. அந்த ஞானத்துக்கு கண்கிற விசேஷம் போட்டதை குறிக்கிறதுனாக்க பெரும் பரப்பை உடையதாக மட்டும் இல்லை, பெரும் பரப்பா இருப்பதோடு மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய விஸ்தீர்ணத்தை கொண்டதாக மட்டும் இல்லாமல் இந்த ஞானமானது ஜங்கமம். ஜங்கமம்னா அசையக்கூடிய பதார்த்தங்கள், தாவரம்னா அசைவில்லாத பதார்த்தங்கள், தாவர ஜங்கமாத்மகமான அனந்தமான பதார்த்தங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கிறது. அங் கண் மா ஞானம் மாங்கிற சப்தமானது என்ன ஒரு மகத்துவத்தை சொல்றது? இந்த பூமிக்கு என்ன மகத்துவம் அப்படின்னு கேட்டாக்க எவ்வளவு கோடி சேத்தனர்கள் உண்டோ அத்தனை பேருக்கும் அவரவர்களுக்கு போக்கிய போகோபகரண போகஸ்தானங்களுக்கெல்லாம் இன்னொரு இடம் தேடி போக வேண்டியபடி எல்லாத்தையும் தன்னிடையே கொண்டிருக்கும். இந்த லோகத்துல இங்க இருக்கிறதான ஜீவர்கள் இருக்காளே இவர்கள்லாம் தங்கள் கர்ம பல மாம்னாக்க ரொம்ப செழிப்பான செழிந்த எல்லாம் நிறைந்த இந்த பூமிக்கு மா என்று சொல்லக்கூடிய பெருமையாவது என்னன்னு கேட்டா, இந்த லோகத்தில் உள்ளதான ஜீவ வர்க்கங்கள் எல்லாம் தங்களுடையதான போக்கிய போகோபகான போக பதார்த்தங்களை, தங்களுடைய கர்மானுகுணமான போக்கிய பதார்த்தங்களை வேறிடத்துக்கு தேடி போக வேண்டாதபடி எல்லாத்தையும் தன்னிடையே கொண்டதாக இருக்கும். இப்படி அண் கண் மா ஞாலம், ஞாலம்ங்கிற சப்தமானது உலகு அப்படின்னு சப்தம் சொன்னா அது லீலா பூதி நித்திய பூதி ரெண்டுக்கும் பொதுவான சப்தம். இந்த உலகத்தையும் உலகுன்னு சொல்றோம், வானவர் உலகுன்னு சொல்லி அதையும் உலகுன்னு சொல்றோம். உலகு லோகம்னு சொன்னா லோகம்ங்கிற சப்தமானது ரெண்டு விபூதிக்கும் பொதுவான சப்தம். வைகுண்ட லோகம் அப்படின்னு சொல்லலாம், இந்த பிரகிருதி லோகம் லோகம்ங்கிற சப்தம் ரெண்டுக்கும் பொது. ஞாலம் அப்படிங்கிற சப்தமானது ஸ்ரீ வைகுண்ட லோகத்தை குறிக்காமல் கடல் சூழ்ந்ததான் பொங்கோதம் சூழ்ந்த பூமனியும் பொங்குலகம் சொல்ல முடியாது. இந்த பொங்கோதம் சூழ்ந்த பூமனி முன்னீர் ஞாலம் சொல்லக்கூடியதான இந்த பிரகிருதி மண்டலமாக இந்த பிருத்திவிங்கிறதான் லோகத்தை குறிக்கும். இப்படிப்பட்டதான இந்த பிருத்திவிங்கிற லோகம், இந்த லோகமானது எவ்வளவு பரப்புடையது அப்படின்னு கேட்டாக்க, சப்த தீபங்கள் ஏழு தீபங்களை கொண்டது. ஜம்பு கக்க குஷ கிரவுஞ்ச சக்கர சால்மணி சாக புஷ்கராக்கியமான சப்த தீபங்கள் சொல்றோம். இந்த சப்த தீபங்கள் ஒவ்வொரு தீபமும் மேரு பருவத்துக்கு ஒவ்வொரு திக்கில இருக்குன்னு சொல்றேன். இப்ப நான் இருக்கிறது மேரு பருவம் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியல, அதனால இன்னொரு தீபத்தை நிச்சயமா நமக்கு தெரியாது. அதனால இப்போ நாம் இருக்கிறதெல்லாம் இந்த கண்டுபிடிச்சிருக்கு. இப்ப ஏழு கண்டங்களை கொண்ட ஏழு கான்டினென்ட்ஸ் கொண்ட இந்த லோகங்கள் தான் ஏதோ ஜம்பு தீபத்தை ஒரு ஏகதே. அப்படிப்பட்ட இந்த பெரும் பரப்பை உடையதான இந்த பூமி, இந்த பூமி முழுவதும் இந்த சப்த தீபங்களை கொண்ட இந்த பூமியானது ஏழு கடல்களால சூழப்பட்டிருக்கு. லவண இட்டு சுரா சர்பி ததி துக்க சுத்த சுத்தாரணமாதி ஏழு சாகரங்களால் ஏழு சமுதிரங்களால் சூழப்பட்டிருக்கு. முதல்ல இந்த ஜம்பூ தீபம் இருக்கு இல்லையா, இந்த ஜம்பூ தீபமானது தன்னை போல இரு மடங்கு அதிகமாக உள்ள லவண சமுத்திரம் உப்பு கடலால் சூழப்பட்டிருக்கு. அதை சுற்றி சாக்க தீபம் இருக்கு, அந்த சாக்க தீபமானது அதை சுற்றி அதை போல ரெண்டு மடங்கு அளவு உள்ளதான கருப்பஞ்சாற்று அந்த அந்த லிட்சு சமுத்திரம் கருப்பஞ்சாறாவது சமுத்திரம். அதுக்கு மேல இப்படி படிப்படியா லவண சமுத்திரம் இட்டு சமுத்திரம் சுரா, சுரானா கல்லு, அந்த கல்லால் ஆகிற சர்பி அப்படின்னா நெய் இல்லையா, அப்புறம் ததி அப்படின்னா தயிர், அதுக்கப்புறம் துப்தம் அப்படின்னா பால், அதுக்கப்புறம் சுத்தோதகத்தால ஆன கடல்னு சொல்லி. இப்ப நமக்கு பாருங்க, நமக்கு லவண சமுத்திரத்துல ஒரு சமுத்திரம் தெரியாது, அதனால நாம் இருக்கிறது எங்கேயோ இல்லையா இந்த நேர சொர்க்காதி லோகங்கள்லாம் விட இந்த பிருத்திவின்னு சொல்லக்கூடியதான இந்த பூமியிலேயே நாம் இருக்கிறது ஏதோ ஒரு மூலை அட்ரஸ் தெரியாத மூலை. இதுக்கு இதுக்கு மேல இது இதை போல இன்னும் 14 லோகங்கள் இருக்கு. அந்த 14 லோகங்களையும் கொண்டுதான் இந்த லோகம் முழுவதும் ஒரு பிரம்மாண்டத்தை அடங்கியிருக்கு. அந்த பிரம்மாண்டத்தை ஒரு கடாகம் இல்லையா, ஒரு கடியின் கடினமான ஓடை விட்டு மூடி இருக்கான். இல்லன்னா வெளியில இருக்கிற ஆவரணங்கள்லாம் உள்ளவங்கன்னா இந்த பூமி அரக்கணத்தை அழிஞ்சு போயிடும், கரைஞ்சு போயிடும். அதனால ஒரு அண்ட கட்டாகத்தை இட்டு இதை செப்பரேட் பண்ணி வச்சிருக்கான். அந்த அண்ட கட்டாகத்துக்கு வெளியில இத போல 10 மடங்கு அளவு உள்ளதான ஆவரண ஜலம், அதுக்கு வெளியில அதற்காட்டும் 10 மடங்கு அளவு உள்ளதான ஆவரண அக்னி, அதை சுத்தி 10 மடங்கு அளவு உள்ளதான ஆவரண வாயு, அதை சுற்றி அதை போல 10 மடங்கள் உள்ளதான ஆவரண ஆகாசம். ஆவரணம் ஆவரணம் என்ன பஞ்சீகரணம் பண்ணப்படாத ஒயில் எலிமெண்ட் அவைகள் இருக்கு, அதை சுற்றி மகத அகங்காராதிகள் மூல பிரகிருதி இருக்கு. இதெல்லாம் ஒரு 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 ஸ்பியர் முடிஞ்ச உடனே அடுத்த ஸ்பியர் அடுத்த பிரம்மாண்டம் ஆரம்பிக்கும். இதே மாதிரி ஆவரணங்களை கொண்டதா எருமையும் ஒரு பிரம்மாண்டம், ஒவ்வொரு பிரம்மாண்டத்திலையும் ஒரு பிரம்மா, ஒரு ருத்ரன், ஒரு இந்திரன் இவர்களால் ஆளப்படுற 14 லோகங்கள் இருக்கும். இந்த ஒவ்வொரு பிரம்மாண்டத்துக்கும் ஒவ்வொரு பிரம்மருத்தாதிகள் உண்டு, ஆனா கணக்கற்ற பிரம்மாண்டங்கள் அத்தனைக்கு சேர்த்து ஒரே ஒரு பிரம்மாண்டம். இரண்டம் அண்டாந்தர கோச்சரம் செய்யது சகோத்தராணி ஆவரணானி யானித்த குணா பிரதானம் புருஷ பரம்பரம் பராபரம் பிரம்மச்ச தேவி பூதயா அப்படின்னு சொல்ல முடியாது. எவ்வளவு அக்ஞர்களா எவ்வளவு ஒண்ணுமே தெரியாதவர்களாக இருக்கணும். பெருமானையும் மற்ற தேவதைகளையும் சமம்னு பிரமிக்கிறதுக்கு எவ்வளவு அறியாம இருக்கும். சாஸ்திரத்தில் முதல் பக்கத்தில் படித்தாலே வித்தியாசம் தெரிஞ்சு இப்படி கணக்கற்ற பிரம்மாண்டங்கள் பகவானுடையதான திவ்யமான திருமேனியில உள்ள ஒவ்வொரு ரோம கூப்பத்திலையும் கணக்கற்ற பிரம்மாண்டங்கள் அத ஆசிரியமா அத ஆதாரமாக கொண்டு அதனால் சப்போர்ட் பண்ணப்பட்டு நிற்கிறது. பெருமாளுடைய திவ்ய மங்களம் எவ்வளவு பெருசு, அதுல எவ்வளவு ரோம கூப்பங்கள், ஒவ்வொருத்திலையும் ஒவ்வொரு ரோம கூப்பத்திலும் எத்தனை கோடி பிரம்மாண்டங்கள். ஆக இந்த லீலா விபூதியில விஸ்தீர்ணம் யாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட அந்த லீலா விபூதி ஏகதேசம் இருக்கே, அந்த ஏகதேசமாகிற ஒரு சின்ன பிரம்மாண்டத்துல அந்த பிரம்மாண்டத்துல இருக்கிறதானே 14 லோகங்கள்ல, அதுல பிருத்திவிங்கிற லோகத்துல 7 சப்தங்களால் சூழப்பட்டவைகளுக்குள்ள லவண சமுத்திரத்தினால் சூழப்பட்ட ஜம்பு தீபத்தை ஏகதேசம் நமக்கு தெரிஞ்சதான பூமி. அந்த பூமி எத்தனை கூறிட்டு அதுல எத்தனை ராஜ்யங்கள், அதுல எத்தனை ராஜாக்கள் இல்லையா, அங்கன்மா ஞாலத்து அரசர்கள், இதுக்கு ஒருவர் இல்லை, ஒவ்வொரு கூறிட்டு இவ்வளவு கை கை அகலமான ராஜ்யத்துக்கு ஒவ்வொரு ராஜா, சோழி கோண சதாம்ச பாலன கலா துர்வார கர்வானல சுப்ஜ சுப்ர நரேந்திர சாட்டுரஜனா தன்யான்ம மன்யாமகே தேவம் தேவித்துமேவ நிச்சிதுமகே யோகோ தயாளு புரா தானா முட்டி முஜே குச்சேல முனையே தத்தேஸ்ம வித்தேசதான் சுவாமி சாஜா வைராக்கிய பஞ்சகத்துல. சோழி கோண சதம் கூட்டோனின பூமி, இந்த பூமியே இந்த ஈஸ்வர சிட்டியில ஏதோ ஒரு மூலையில இருக்கு அல்பதா இருக்கும், அதுல தோணி கோண சதாம்ச அத கணக்கில்லாத கூறிட்டா அதுல ஒரு கோணி, அந்த டோணியில ஒரு கோணமாவது இது ஒரு அல்ப பாகம், அந்த அல்ப பாகத்துக்கு ஒரு சொல்ப காலத்துக்கு ராஜாவா இருந்தது இவனுடைய ராஜாவா இருக்கிட்ட எப்ப முடியும் இவனுக்கே தெரியாது இல்லையா, எந்த கணமும் ஆபத்து காத்துன்றது. அப்படி டோணி கோண சதாம்ச பாலன கலா இதனால ஏற்பட்ட துர்வார கர்வானல இது அடக்க முடியாததான கர்வமானது அக்னியா பொங்கி பொங்கி வரும் இவர்கள். அப்படிப்பட்ட அங்கன்மாவால தரசர் அவர்கள் இவர்களுக்கு அபிமான பங்கம் ஏற்படுறது தேசத்தில், அதுக்கு பெருமான் ரொம்ப கஷ்டப்படுறது. இங்க ஒரு விற்த்தாந்தம் பெரியவாச்சாம்பள்ளியினுடைய 3000 படியிலேயும் சரி, அதிகமான பெருமாள் நாயனாருடைய 6000 படியிலையும் உத்தம சுவாமியுடைய பிரபந்த ரட்சையிலையும் இந்த அங்கன்மா ஞால தரகர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிகட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல்கிறதுக்கு அழகா ஒரு விற்பாந்த சாதிக்கிறார். ஸ்ரீ பாரதத்துல உத்தியோக பர்வாதிரியும் மேல ஸ்ரீவத் பாகவதத்திலேயே உத்தர தசமஸ்கந்தத்திலேயே உத்தர பாகத்திலேயே சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான சரித்திரம். ஜராசந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுர ஆவேசம் உள்ள க்ஷத்திரியன், அவன் மகத தேசத்து ராஜா, பிறப்பினால க்ஷத்திரியன், ஆனா அவனுக்கு அசுர ஆவேசம் ஏற்பட்டு ஆசுர சுபாவத்தை அசுரனுக்கு தேகம் மனுஷ தேகம் அதுல உள்ள இருக்கிறதான இயக்கங்கள்லாம் அசுரனுடைய இயக்கம். அது காரணம் என்னன்னு கேட்டா மகத தேசத்துல அவன் பிறந்த உடனே அந்த அவனை அவனால அந்த நாட்டுக்கே ஆபத்துன்னு சொல்லி அவன் தியாகம் பண்ணி அவனை வதம் பண்ணி போட்டான். அது என்னன்னா அவனுடைய சரீரத்தை ரெண்டா கிழிச்சு போட்டாக்க ஜரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரக்கி ஒரு அசுரசி என்னன்னா அது ரெண்டையும் எடுத்து தன்னுடைய மந்திர சக்தியினால ஒன்னா ஒட்டிட்டான். ஒட்டி ஜரை என்பவனால சந்தானம் பண்ணப்பட்ட காலத்தினால அவனுக்கு ஜரா சந்தம் பேர். அவனுக்கு அந்த அசுர ஸ்திரீனுடையதான பலத்தினால அவன் சரீரத்தை எப்போ ரெண்டு கூடாக்கி போட்டாலும் அது ஒன்னா சேர்ந்துடும் அப்படிங்கறது அவனுக்கு ஏற்பட்ட பெரிய பலம். அதன் காரணமாகவே அவனை யாராலையும் தோற்கடிக்க முடியல. நாளுக்கு நாள் அவனுக்கும் ஆசுர சுபாவம் வளர்ந்து பலவிதமா இதா லோகத்தை ஹிம்சை பண்ணிருந்தது. பெருமாளுக்கு பூமியினுடைய பூபாரத்தை குறைக்கிறதுக்காக ஒழிக்க வேண்டிய லிஸ்ட்ல அவனும் ஒருத்தன். கூடிய மட்டும் பெருமாள் என்ன பண்றார், வியாஜம் கிடைக்கிறவர்கள் எல்லாம் இல்லையா முதல்லயே கம்சன் சிசுபாலன் ஜராசந்தன் தந்தவக்ரன் இல்லையா பகாசுரன் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரையா முன்னாலே கூடிய மட்டும் ஷார்ட்லிஸ்ட் பண்ணே சார். ரொம்ப பந்துக்களா போய் கிட்ட கை வைக்க முடியாம போனவங்க தான் கடைசியில பாரத யுத்தத்துக்கு வியாஜத்தை வச்சு நான் வல்ல அழிக்கப்படுறேன். முதல்ல யாரால் தனித்தனியா இவ்வளவு பிராப்தமாகவோ அவெல்லாம் அதனால இந்த ஜராசந்தனுக்கு பெருமாள் என்ன வியாஜம் வச்சார் அப்படின்னு கேட்டாக்க இவனை கொல்றதுக்கு ஒரு யாகம் வேணுமே, தர்மபுத்திரர் ராஜசூரி யாகம் பண்ணணும், ராஜசூய யாகம் பண்றதுக்கு ராஜா சுவாராஜ்ய காமகா ராஜசூயனை சேதன் சொல்லி ராஜசூய யாகம் பண்றவன். அவன் இந்த பூமி பரப்புக்கு எல்லாராலையும் ஒப்புக்கொள்ளப்பட்டவனான எல்லாரும் அவனுடைய சுப்ரீமசியை உட்கார்ந்தவர்களாக இருக்கும். அதை ஒப்புக்கொள்ளாதவர்கள் எல்லாம் இந்த வதம் பண்ணி தோற்கடிச்சு வதம் பண்ணி விட்டு தான் ராஜசூயம் பண்ணியாகும். அந்த வகையில சில பேரை பெருமாள் மார்க் பண்ணார், அதுல ஜராசந்தம். அதனால ஜராசந்தனை பெருமாள் அழிக்கிறதுக்கு பீமனை கொண்டு போய் அல்லையா அந்த பீமனை கொண்டு ஜராசந்தன் ரெண்டா கிழிச்சு போட செய்து அதுக்கப்புறம் அதை இல்லையா ஒன்னோடு வந்து சேராதுபடி மாற்றி போட வேண்டியது பெருமாள் அவனுக்கு சங்கையினால் சங்கேதத்தினால தெரிவித்து இப்படி பகுமுகமான பிரயத்னங்களால ஜராசந்தனை பெருமாள் அழித்தார். அந்த ஜராசந்தன் பெருமாளால் வதம் பண்றதுக்கு முன்னால என்ன பண்ணியிருந்தான் அப்படின்னு கேட்டாக்க, இந்த இந்த பூமி இருக்கே, இந்த பூமியில ஏதோ அப்பவும் காசிநாதபுரம் இந்திரபிரஸ்தம் இது மாதிரி சில ராஜ்யங்கள் பெரிய ராஜ்யங்கள் இருந்தது, இவைகளை தவிர பாக்கி உள்ள பூமி பரப்புல 16,000 ராஜ்யங்கள் 16,000 ராஜாக்கள் இருந்தார். அவர்கள ஓரிருவர் குறைவாக மற்ற பேரெல்லாம் அந்தந்த ராஜ்யங்களை போய் படையெடுத்து ஜெயித்து அந்த ராஜ்யத்தை கைப்பற்றி கொண்டு அந்த ராஜாக்கள்லாம் கொண்டு வந்து ஒரு சிறையில ஒரு சென்ட்ரல் பிரிசன் ஒண்ணு வச்சு அதில் ஒவ்வொருத்தரா கொண்டு போட்டிருக்கான். இல்ல இந்த பூமி பரப்பு முழுவதும் உள்ள 16,000 தேசத்து அரசர்கள்ல யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தோல் எல்லாரும் வந்துட்டான். அதை என்ன முடிவு பண்ணிருக்கான்னு கேட்டா, தனித்தனியா வந்து பிரயத்தனப்பட வேண்டாம், மொத்த பேர் வந்தப்பறம் ஒரே சரியா இல்லையா அத்தனை மகாக்கரா ஒரு மாசம் அழிச்சு விடலான்னு வச்சிருக்கேன். அந்த சமயத்துலதான் பெருமாள் அதுக்கு ஒருவர் பாக்கி இருக்கும்போது அவெல்லாம் உள்ள இருக்கிறவங்கள நம்ம போயிட்டோமே முடிவு கொண்டான். இப்பதான் பெருமாள் ஜராசந்தனை அழித்து என்ன பண்ணால், ஜராசந்தனால அடைத்து வைக்கப்பட்டிருந்த 15,990 அரசர்களையும் அந்தந்த சிறு சிறு ராஜ்யத்து சித்தரசர்கள் அத்தனை பேரையும் பெருமாள் ஜெய் சிறையிலிருந்து விடுவித்தார். சிலையிலிருந்து விடுவித்து அவர்களை எல்லாம் கூப்பிட்டு பெருமாள் சொன்னார், இல்லையா இதுவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களை எல்லாம் அடிமைப்படுத்தி சிறையில் போட்டு வச்சு விரோதியை அழிச்சாச்சு, அதனால் நீங்கள்லாம் உங்கள் ராஜ்யத்துக்கு போய் உங்கள் ராஜ்ய பொறுப்பை ஏற்றுண்டு நல்லா சுகமா ராஜ்யபாரம் பண்ணி ராஜ்யத்தை நிர்வாகித்து சௌக்கியமாக இருக்கோ எல்லாரும் கரண்டு போகலாம்னு சொல்லி எல்லாருக்கும் பெருமாள் விடை கொடுத்தோம். ஆனா ஒருத்தர் கூட அதற்கு அசையல. அவர்கள் என்ன சொன்னா, நாங்கள் ஏற்கனவே ராஜ்யம்னா என்னன்னு பார்த்தோம், அதெல்லாம் எவ்வளவு வாஸ்தவத்தை ஜராசந்தன் எங்களுக்கு மகா உபகாரம் பண்ணிருக்கான், நீ உபகாரகன், உன்னை காட்டும் பெரிய உபகாரகன், நீ எங்களுக்கு உபகாரம் பண்ணும்படியான உபகாரத்தையே அவன் தான் பண்ணினான், எங்களை எல்லாம் கொண்டு வந்து எங்களை இல்லையா எவ்வளவு கர்வத்தோட எங்களை அடக்க உத்தரவில்லைன்னு இருந்த எங்களை, நாங்கள் தான் ராஜாக்கள் அபிமானம் கொண்டு இருந்த எங்களை இல்லையா எங்களை தோற்கடித்து கொண்டு வந்து சிறையில இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இல்லையா எங்களுக்கு அபிமான பங்கம் ஏற்பட்டது, எங்களுடைய அகங்காரம் போயிடுத்து, எங்களுடைய மமக்காரம் போயிடுத்து இல்லையா, இப்படி இல்லையா எங்களுடைய சர்வஸ்வத்தையும் இழந்து நாங்கள் எங்களுடைய ஐடென்டியே போய் இந்த சிறையில வந்து இல்லையா இப்படி பட்டு கிடந்த காலத்தை எங்களுடைய அபிமானம் எங்களுடைய அகங்காரம் மமக்காரங்கள் எல்லாம் அறவே அழிந்தன, ஆகையினால நாங்கள் இனிமே எங்களுடைய ஆகாரமே என்னன்னு கேட்டா, கிருஷ்ணா உனக்கு தாசபூதர்களாக இருப்போம், உனக்கே சேஷபூதர்களா, உனக்கே கைங்கரியம் பண்ணிட்டு உன் திருவிடிவாரத்திலேயே நாங்க அத்தனை பேர் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள்லாம் தங்கள் தங்கள் நாட்டுக்கு போகாமல் தங்கள் தங்கள் நாட்டை அது யாரோ ராமாந்திரியோ யாரோ ஆண்டுக்கிட்டா எப்படி வேணாலும் போகட்டும், இனி அந்த ராஜ்யத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை என்று தாங்கள் ராஜாக்கள் தங்களுக்கு ராஜ்யம் உண்டு என்கிறதான அகங்கார மமக்காரங்கள் அபிமானங்களை எல்லாம் விட்டு அபிமான பங்கமானவர்களாக அவர்கள் பெருமாளுடைய திருவிடிவாரத்திலேயே தாசபூதரனாக வர்த்திக்க தொடங்கினார்கள் அப்படிங்கிறதான சரித்திரம். இந்த சரித்திரம் இங்கே அனுசந்திக்கப்படும். அவர்கள் அபிமான பங்கர்களாக பெருமாள் திருவடிகளை வர்த்திக்க தொடங்கினார்கள் இல்லையா, அவர்கள் பெருமாள் திருவடிவாரத்தில் எப்படி வர்த்திப்பார்கள் அப்படிங்கிறத அவர்கள் அபிமான பங்கமாய் வந்து உன் பள்ளிக்கட்டிற்கு தங்கம் இருப்பார்கள், அவர்கள் பள்ளிக்கட்டிற்கீழே இருப்பார்கள், அவர்கள் தங்கம் இருப்பார்கள். பள்ளிக்கட்டிற்கீழ் இருப்பவர்கள் என்ன அர்த்தம், இப்பொழுது தங்களுக்கு அபிமான பங்கமாக தங்களுக்கு சொரூப ஞானம் ஏற்பட்டிருக்க பகவத் கேசத்த ஞானம், அதை தவிர மற்ற எதுவும் நிலை இல்லாதது, இந்த ராஜ்யாதி ஐஸ்வர்யங்கள்லாம் அல்பங்கள் அஸ்திரங்கள், பகவானுக்கு சேஷபூதனா தாசபூதனாக இருக்கிற இந்த ஆகாரம் தான் இல்ல நம்முடைய உண்மையான ஆகாரம், இந்த ஞானம் ஏற்பட்டிருக்க இந்த ஞானம் இந்த சம்சாரா இது இருள் தருவாங்க ஞானம். நீங்க ஒரு நாளுக்கு ஞானம் ஏற்பட்ட மாதிரி இருக்கும், அடுத்த நாள் இருக்காது. அதுக்கு காரணம் இந்த பிரகிருதி மண்டலம் இருக்கே, இந்த பூமி பரப்பு, இது இந்த பிரகிருதி மண்டலத்துல ஞானத்துக்கு, ஞானத்தை உண்டாக்குவதற்கும் உண்டான ஞானத்தை நிலைப்படுத்தி வைப்பதற்கும் உள்ள தத்துவ குணம் இருக்கு இல்லையா, தத்வா சஞ்சாகத்தை ஞானம். முதல்ல மூன்று குணம் இருக்கு இல்லையா பிரகிருதியில, இதுல சத்வம் ரஜ்தமசம், இதுல சத்த குணமானது தெளிவான இல்லையா, மாறாட்டம் இல்லாத தெளிவான ஞானத்தை உண்டாக்கும், உண்டான ஞானத்தையும் நிலைக்கப்படும். ரஜோகுணம் இருக்கு இல்லையா, அந்த ரஜோகுணமானது எல்லா எதிரையும் நிர்ணயமான தெளிவான முடிவு அடைய முடியும், அடைய முடியாமல் எல்லாவற்றையும் மேலும் மேலும் சம்சயங்களை தோற்றுவிச்சுட்டே இருக்கும். எவ்வளவு சொன்னாலும் திரும்ப மேல மேலும் இந்த சம்சயம் வேற ஒரு சம்சயம், அது அவளை சொல்லி தப்பு இல்லை. அந்த ரஜோகுணமானது மேல மேலும் சம்சயத்தையே சந்தேகங்களையே உண்டா, எதுலையும் தெளிவடைய விடாது. இது ஒரு விபரீத, இது ஒரு விரோதமான ஆகாரம். மூணாவது தாமச தமோ குணம் இருக்கு இல்லையா, அந்த தமோ குணத்தோட தாமச பிரகதிகளுக்கு எது சொன்னாலும் அதுல விபரீத கிரகணம் தான் இருக்கு இல்லையா, எதை சொன்னாலும் அதுக்கு தவறான ஒரு அர்த்தத்தை கொண்டு இல்லையா, சொல்கிற வர்த்தாவினுடைய சாஸ்திரத்துக்கு அத்தியந்த விபரீதமான அர்த்தத்தை தான் அதுல இருந்து கிரகிப்பது, அது அதனுடைய தமோ குணத்தினுடையதான காரியம். இப்போ தத்துவம் ரக சமஸ்துங்கிற குணம் மூன்று குணமும் முறையே தெளிவான தத்துவ ஞானம், சம்சயாத்மகமான ஞானம், விபரீத ஞானம் சொல்லக்கூடிய மூன்றையும் தோற்றுவித்து அதை வளர்க்கக்கூடியது. இப்ப பிரகிருதி மண்டலத்துல இந்த நல்ல சமய ஞானம் சொல்லக்கூடிய நன்னா சாஸ்திரத்துக்கு அனுகுணமான தெளிவான தத்துவ ஞானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஞானம் இருக்கு, அதுக்கான அந்த குணம் அந்த சத்துவ குணம்ங்கிறது ஒன் தேர்டு இருக்கு, பாக்கிய டூ தேர்ட் ரஜோ குணமும் சமோ குணமும் தான் இருக்கு. அதனால இங்க ஞானம் உண்டாருதும் தத்துவ ஞானம் தெளிவான ஞானம் உண்டாருதும் கஷ்டம், அப்படி ஒரு கால் உண்டானாலும் அந்த ஞானமாவது தப்பி பிழைத்து அது நிலைக்கிறதுங்கிறது கஷ்டம். ஏன்னா அதுக்கு விரோதியான ஆகாரங்கள்லாம் நிறைய இருக்கு. ஏன் நித்திய விபூதியில போனா, நித்திய விபூதியில அந்த ஞான விகாசம் ஏற்பட்டா அதுக்கப்புறம் அதுக்கு மாற்றமே கிடையாது. ஏன்னா அங்க ஞான விகாசம் ஏற்படும், அந்த ஞான விகாசம் ஏற்பட முடியாது. அங்க ஏற்பட்டால் அது அப்படியே அனாவூர்த்தி சப்தாதுன்னு காலத்தத்துவம் உள்ள அளவு நிலைத்து இருக்கும். ஏன்னா அங்க ஞான விரோதியா இருக்கக்கூடிய ரஜோ தம குணங்களே கிடையாது, சுத்த தத்துவமான. இவர்கள் அபிமான பங்கம் ஆயிட்டார்களா, இவர்கள் பகவ சேகதெய்வரத்தியான ஞானம் உண்டாயிருந்தா, அந்த ஞானம் உண்டானால் அது எவ்வளவு காலத்துக்கு தொங்கும் அப்படிங்கிற சந்தேகத்தினால என்ன பண்ணுவார்கள், அதுக்கு விரோதியான ஆகாரங்களை தங்களிடத்துல வரவிடக்கூடாது அப்படிங்கிறத நோக்கம். ஒருத்தனுக்கு ஏற்படக்கூடியதான தெளிவு இருக்கு, எது நமக்கு என்ன உயர்வு ஏற்பட்டாலும் என்ன உத்கர்ஷம் ஏற்பட்டாலும் அதுக்கு ரெண்டு விதமான விரோதிகள் இருக்கு, ஒன்னு பாக்கியமான விரோதிகள், இன்னொன்னு ஆந்தரமான விரோதிகள். நமக்கு வெளியிலிருந்து வந்து நம்முடைய உயர்வு அழிக்கக்கூடியவைகளான விரோதிகள் ஒரு பக்கம், நம்ம வெளியிலிருந்து எதுவுமே வேணா நமக்குள்ளேயே இருக்கிற ஆந்தரமான விரோதிகள். ரெண்டு விதமான விரோதிகள் இருந்து இந்த நமக்கு உண்டான தெளிவை, பகவ சேஷத்வ ஞானத்தை தாசத்வ ஞானத்தை ரெண்டு வகையான விரோதிகள்லேருந்து காப்பாற்றியாங்க. அதுல பாக்கிய விரோதிகள் எப்படி காப்பாத்திக்கிறது அப்படிங்கிறதுக்கு அவ ஒரு வழி பண்ணினா, பகவானுக்கு தாசபூதர்களா பகவானுக்கு சேஷபூதர்களாக அவன் திருவடி வாரத்தையே இனிமே வர்த்திக்கிறதுங்கிற நம்ம ஞானம் ஞானம் உண்டாயிருக்கு. இந்த ஞானத்துக்கு பாக்கியமான விரோதிகளால அவ இதுக்கு உபரோதம், இதுக்கு பங்கம் வராதபடி நாம் என்ன பண்ணோம் அப்படின்னாக்க, பகவானுடைய பள்ளி கட்டிற்கீழே வர்த்திப்போம். என்ன தாற்பயம் கேட்டாங்க, எங்கேயாவது வியாபகமாக தங்களுடைய தலை வெளியில தெரிந்தால் இல்லையா, இவருக்கு அந்த எண்ணம் இல்லாட்டா கூட நாலு பேர் திரும்ப திரும்ப இவன் அந்த தேச ராஜா இந்த தேசத்து ராஜா எப்படி இருந்தான் தெரியுமா, ஒரு காலத்துல கம்பீரமா ராஜ்ய ராஜ்யத்தை பண்ணினான்னு நாலு பேர் சொல்ல ஆரம்பிச்சாள்னா, இவனுக்கும் நாலு பேர் என்ன ஆகும், திரும்பி போய் ராஜ்யத்தை ஆடலாமா, இவ்வாறு ரொம்ப உத்தேசா இப்ப ஏன் நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்னு இல்லையா, இந்த உத்கர்ஷத்தை பல காதால கேட்க கேட்க என்ன ஆகும், இவர்களுக்கு முன்பையும் இல்லையா பழைய அபிமானமே தலையெடுக்கும் இல்லையா, கஷ்டப்பட்டு ஜலாசந்தன் புண்ணியத்துல இப்ப அபிமான பங்கம் பெற்றவர்கள் இருக்காரு, இவர்களுக்கு அந்த அபிமானம் மேலும் தலை தூக்கும். எப்பன்னு கேட்டா இல்லையா, நாலு பேர் இல்லையா இவர் உத்கர்ஷத்தை சொல்ல ஆரம்பிச்சார்களான இல்லையா, அதனால அதான் தன்னுடைய இவர்களுக்கு ஏற்பட்ட பகவத் சேகதைக்க ரத்தித்த ரூபமான இவருடைய ஞான தெளிவுக்கு பாக்கியமான விரோதிகள் சேர்ந்து ரட்சிப்பதற்காக பள்ளிக்கட்டிற்கு இருப்பார்கள். தலைவெளியில தெரியாமல் தாங்கள் பள்ளிக்கட்டிற்கே தான் உடனே எல்லாரும் கட்டி விட்டு அத்தனை பேர் உட்கார்ந்துருப்பாரு அர்த்தம் இல்லை. அவர்கள் என்ன பண்ணுவார்கள் கேட்டா இல்லையா, வியாபுத்தமாக தங்களுடைய தலையானது வெளியே தெரியாதபடிக்கு தங்களுக்கு அசராதிலிருந்து ஜாதிருத்தி தோன்றாதபடி பாண்டித்யம் நிர்வித்திய பாலியான திருஷ்டா பேசும் சொல்ல முடியா, தங்களுடைய உயர்வு வெளியில காமிச்சுக் கொள்ளாமல் தங்களுடைய ஆகாரத்தை மறைச்சிருந்து பாண்டித்யம் நிர்வித்திய பாண்டித்யம்ங்கிறதானது வெறும் ஞானத்தை சொல்ல ஒருவருக்குள்ள உட்கர்ஷ ஆகாரங்கள் இருக்கு இல்லையா, அதைகளெல்லாம் நிர்வித்தியன அதைகள்லாம் மறைத்துக் கொண்டு பாலியான திருஷ்டா பேர் தன்னுடைய மகிமையை ஆவிஷ்கரித்துக் கொள்ளாமல் இருக்கிறதுக்கு அதுதான் பள்ளிகட்டிற்கு. இது இப்படி இருந்தால் என்ன ஆகும், அப்படின்னா பாக்கியமான விரோதிகள் கிடையாது. அஞ்சாம் பத்து ஏழாம் திருவாங்குடி இல்லையா, திரிவரமங்கல நகர்ங்கிற திவிதேசம், வானமாவனைங்கிற திவிதேசம், அங்கு எழுந்திருக்கிற பெருமாளை ஆழ்வார் மங்களா சாசனம் பண்றார். எப்படி மங்களா சாசனம் பண்றார் கேட்டாக்க, தன்னுடைய ஆக்கிஞ்சன்யத்தையும் தன்னுடைய அனன்ய கட்டித்துவத்தையும் பகவானை தவிர தனக்கு கர்மயோக ஞான யோகாதிகள் அவைகளை செய்வதற்கு தனக்கு அதிகாரமோ அதுக்கான சக்தியோ இல்லாமையும் பகவானை தவிர வேறொன்று புருஷார்த்தமாக கொண்டு தரிக்க மாட்டாத தன்மையும் அனன்ய கதித்துவத்தையும் ஆழ்வார் வெளிப்படுத்தி ஆறு எனக்கு நீ பாதமே சரணாக தந்தொழிந்தாய் அப்படின்னு பெருமாள் தன்னுடைய திருவடிகளையே சித்தோபாயமான திருவடிகளையே இவருக்கு தந்தருடைய இவருடைய எளிய வியாஜத்தினால வசீகரிக்கப்படக்கூடியவனாக ஆனான் அப்படிங்கிறத அந்த திருவாவில் நோக்க நோன்பிறேன் நுண்ணறிகிறேன் ஆகிலும் முந்தன்ன விட்டு ஒன்று மாற்றகிற்கின்றேர் அரவிநடையம்மானே சேற்று தாமரை செந்தலூடு மலர் ஸ்ரீவர மங்கல நகர் வீட்டிலிருந்த எந்தாய் உனக்கு மிகையல்லேன் அங்கே அப்படின்னு இதுதான் சரணாகதியினுடையதார அதிகார ஓத்தம் பரநியாசத்துக்கான அதிகாரம் என்னன்னு கேட்டா நோக்க நோன்பிறேன் நுண்ணறிவினேன். இதுதான் நதர்ம நிஷ்டோசி நதாத்ம தேவி ந பக்திமாஸ்த சரணாரவிந்து அகிஞ்சனக அனன்ய கதிஷரண்ய பொற்பாத மூலம் சரணம் பிரபத்தி அப்படிங்கிறது அந்த முதல்ல சொன்ன முதல் இந்த ஸ்லோகத்தினுடைய பூர்வாந்தத்தை ஸ்ரீமத் ஆலவந்தார் அருள் செய்கிற ஆக்கிஞ்சன்யம் இதான். நோக்க நோன்பினேன் கர்மயோகத்தை பண்ணுவதற்கு தகுதி உள்ளவன் அல்லன், நுண்ணறிவினேன் ஞான யோகத்தை பண்ணுவதற்குரியதான வியாபுத்தமான விலட்சணமான ஞானமும் இல்லாத. இங்கதான் நோக்க நோன்பிலே நோன்பிலேன்னு சொன்னா போறாது, நோன்பிலேனாக நோன்ப நோற்கலேன்னு அர்த்தம், நோக்க நோன்பிலேன்னு பத திப்பம் இல்லையா, நோக்க நோன்பிலேன்னு புனருத்தி பதம் தித்தமும் ஆசங்கித்து வீட்டில் நோக்க நோன்பிலேன்னு சொல்லாம நோக்க நோன்பிலேன்னு சொன்னாங்க. அந்த நோட்டு நோட்டது இல்லாம ரெண்டு தடவை சொல்ல வேண்டியது, ஒன்னு நானறிய ஒரு நோன்பு நோட்டேன், நாடா நாட்டாரிய ஒரு நோன்பு நோட்டேன். நானறிய நோட்ட நோன்பை காட்டும் ரொம்ப அபாயகரமானது நாட்டாறு நாரிய நோட்ட நோன்பானது. ஒரு முழுக்கிட்டு ஒரு மூக்க கையை வைத்து ஒரு இடத்துல ஒரு சங்கல்பம் பண்ணி ஏதோ ஒரு அல்ப காலத்துக்கு உட்கார்ந்தார்கள், உடனே சுற்றி நாலு பேர் சூழ்ந்து ஆஹா இவர் ஒரு வறுமை காரணத்து இவர் இப்படிப்பட்ட கர்ம நிஷ்டம் ஞான நிஷ்டம் இவருக்கு பட்டங்கள் எல்லாம் கட்டி இவ்வளவு இவருக்கு உண்டாவது அப்படின்னு நாலு பேர் சுத்தி சுத்தி நின்று பிரசம்சித்தார்களாகில் இல்லையா, இதை பத்து பேர் சொல்றதை கேட்டா நமக்கு ஆஹா நமக்கு என்னவோ சில உண்டாவது அப்படின்னு நானும் பிரமிக்க தொடங்க, இதுகாலும் நீ கைவிடு நீக்க விடலாவது சாஜன் பெருமாள் கைவிடுறதுக்கு இதுக்கு மேல ஒரு ஆகாரம் வேண்டாம். ஈஸ்வரனத்தோட கதி இல்லை, நான் அண்ணன் கத்தியில ஆக்கிஞ்சன்யத்துக்கு பங்கம் வந்தால் அப்புறம் ஈஸ்வரனாலையும் காரியம் கிடையாது. நமக்கு பரசமர்ப்பணத்தை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அந்த பரசமர்ப்பணத்துக்கு என்ன வேணும்னா கார்பண்யம் வேணும், ஆக்கிஞ்சன்யம் வேணும், அந்த ஆக்கிஞ்சன்யத்தை பங்கப்படாமல் பார்த்துக்கணும். அதுக்கு நானறிய நோன்பு நோற்றால் ஆந்தரமான விரோதி உண்டு, பாக்கிய நாட்டாரதி ஒரு நோன்பு நோற்றால் அதுக்கு எல்லா புறத்திலும் விரோதி வந்து தாக்கும். அதனால இவர்கள் பள்ளிகட்டின் கீழே இருப்பவர்கள்னா என்ன அர்த்தம், தங்களுடைய ஆகாரம் தங்களுடைய வியாபுத்தி தங்களுடைய வைலட்சண்யம் அவர்கள் எல்லாம் தங்களுடைய ஞான அனுஷ்டான வைராகி சக்தியாதிகள் எல்லாம் யாருக்கும் தெரியாதபடி தஸ்மாது சமுனிகி பாண்டித்ய நிர்வித்திய பாக்யான திஷ்டாசே அதை அதேசாக சுத்தைஷனாயாச்ச வித்தைஷனாயாச்ச லோகைஷனாயாச்ச வித்தாயாச்ச விட்டுச்சரியார் சரந்தின்னு சொல்ல முடியா, பிருகதான் சொல்ல முடியா, அந்த ஆகாரத்தை தான் பாக்ய விரோதிகள் போகணும்னா தன்னுடையதான உட்கரகத்தை வெளிக்காட்டாமல், தன்னுடைய ஞானத்தையோ அனுஷ்டானத்தையோ வைராக்கியத்தையோ வெளிக்காட்டாமல் அவைகளெல்லாம் ஒழித்துக் கொண்டு இருக்கலாம். பள்ளி கட்டிருக்கே இருக்கு இல்ல, அதனால நான் மரியாதை பண்ண போறேன். இன்னையோட எனக்கு ஒண்ணும் அனுஷ்டானமா உட்கரன்னு சொல்லக்கூடாது. அந்த அனுஷ்டானங்கள்லாம் அசலார் பார்த்து இல்லையா, விஸ்மயத்தினால தப்போ நசியது விஸ்மயாத்தன சார் இல்லையா, யஜ்யோ யஜ்யக்ஷரதி அமிர்தேன இல்லையா. சுவாமி சாதிக்கிறார் உத்தரவு மாசுகா, நீ சோகப்படுவதற்கு எதுவும் தேவையில்லை. மாசுகாங்கிறதா நீ சோகப்படக்கூடாது, பெருமாள் விதிக்கல இல்லையா. அது பெரிய சுவாரஸ்யம் சுவாமி கொண்டு ஒரு வாக்கியார்த்தம். மாசுகான்னு நீ சோகப்படாதேன்னு விதிக்கல, நீ என்ன சனாதிரி பண்ணிவிட்ட, நானும் உன்னுடைய சர்வ பாபங்களையும் இல்ல விடுவிப்பதாக நானும் சங்கல்பிச்சுட்டேன், இனி நீ சோகப்படுவதற்கு எதுவும் இல்லை அப்படிங்கறத மாசுகா. மாசுகாங்கிறதானது உனக்கு சோக ஹேத்துவானது வாஸ்து, ஏன்னா சோக ஹேத்து இருக்கிறவரை போய் நீ சோகப்படாத அப்படின்னு விதிச்சா அது செல்லாது. சோக ஹேத்துவானவன் போனவன் நீ சோகப்படாதுன்னு விதிக்க தேவையில்லை. இது பெரிய விஷயம். நம்ம நம்ம சம்பவத்தில் சில ஏகதேசிகள் மாசுகா என்பதனால பெருமாள் ஒரு பிரபன்னனை பார்த்து நீ சோகப்படக்கூடாதுன்னு விதிக்கிறார் அப்படின்னு நான் பேசணும். சுவாமி சாஸ்திர இப்படி சொல்லக்கூடாதுப்பா, மாசுகாம எதுக்கு விதிக்கணும், அந்த விதி நிஷ்பிரயோஜம். ஏன்னு கேட்டா இவனுக்கு சோகப்படுவதற்கு ஹேத்து இல்லாம போயிடுதுனாக்க இவனை பார்த்து நீ சோகப்பட வேண்டாம்னு விதிக்க தேவையில்லை. இவனுக்கு சோகத்துக்குள்ளதான ஹேத்துக்கள் இருந்து போகாம பாக்கி இருந்ததுன்னா இவனை நீ சோகப்படாத விதிச்சு பிரயோஜனம் இல்லை. உங்களதான் இல்ல விதி வர்த்தம். அதனால மாசுகாங்கு விதிக்கல. பெருமாள் சொல்ற ஒன்றுக்கும் ஒன்றையும் அனுஷ்டிக்க முடியாமல் உண்மையிலான ஆக்கிஞ்சன்யத்தாலே சர்வ தர்மங்களையும் விட்டிருக்கிறவனான நீ விடப்பட்ட சர்வ தர்மங்களுடைய ஸ்தானத்திலையும் என் ஒருவனே சரணமாக பற்று. அப்படி என்னை சரணமாக பற்றிட்ட, இப்ப நானும் என்ன பண்ணேன், உன்னுடைய சர்வ தர்மங்களையும் உன்னுடைய சர்வ பாபங்களையும் உன்னிடத்தேர்ந்து போக்க உன்னை விடுவித்து உன்னை மோட்சத்துக்கு பிரதிபந்தகம் இல்லாதவனாக பண்ணி உன்னை இந்த தேகாவசாந்த முக்தனாக நான் சங்கல்பிச்சுட்டேன். இனி உனக்கு சோகப்படுவதற்கு ஒரு சேர்த்து உண்டோ, இனி சோகப்பட வேண்டுமோன்னு கேட்கிறாரு தாத்பரியம். மாசுகாங்கிறது அனுவாதம். உனக்கு சோக ஹேத்துக்கள் அத்தனையும் அழிந்தன அப்படிங்கறத பெருமாள் அவனுக்கு தெரிவிக்கிறாரே வெளியே. நீ சோகப்பட வேண்டாம்னு என்ன அர்த்தம், உனக்கு சோகப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம். சுவாமி அனாவசம் கஷ்டப்பட வேண்டாம், நாங்க பார்த்துக்கோ கஷ்டப்பட வேண்டாம் விதிக்கல, கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம். அதனால நீ மாசுதகா நீ சோகப்பட வேண்டாம்னு என்ன அர்த்தம், உனக்கு சோக ஹேத்து எதுவும் இல்லை, உன் சோக ஹேத்துக்குள்ள ஏற்கனவே போயிருக்கு. என்னென்ன சோக ஹேதுக்கள் போயிடுது அப்படின்னு பெருமாள் ஒரு மாசுகாங்கிறது பத்து அர்த்த நிர்வாகம் இல்ல. சுவாமி தேசிகன் கடந்த சோகாதிகாரத்தில் கடைசியில மாசுகா அப்படின்னா உன்னுடைய சோக ஹேதுக்கள் எல்லாம் நீ பண்ணின பிரபத்தியினாலே வசீகத்தரான என்னுடைய சௌகார்த்தத்தாலே உன்னுடைய சோக ஹேதுக்கள் அத்தனையும் கழிந்தபடியாலே நீ சோகப்பட வேண்டியதில்லை அப்படின்னு அர்த்தம் பண்ணி, என்னென்ன சோக ஹேதுக்கள் கழிந்ததுன்னா உன்னுடைய அற்புதமா நிர்வாகம் மனதில் என்னென்ன தோணுமோ உனக்கு பிரபத்தி எல்லாம் பண்ணியாச்சு இல்லையா, இந்த பிரபத்தி பண்ணாக என்னுடைய அனுகிரக சங்கல்பம் அர்த்தமாச்சு. ஆனா லோகத்துல இல்லையா இப்படி செய்யப்பட்ட பகவானுக்கு ஆறாவதுமா செய்யப்பட்டதால் கூட சில சுகுத்த கர்மாக்கள் எல்லாம் அதுக்கு உள்ள ஹேதுவால அழிவுன்னு சொன்னாலே அது மாதிரி இந்த பிரபத்துக்கு எதுனால அழிவு உண்டாயிருக்கா நாம் அனுப்பிச்சுட்டோம், பெருமானும் சீக்கிரிச்சுட்டோம். ஆனிருந்து இதுக்கு ஏதாவது இப்போ யஜ்யக்ஷரத்தை அனுப்பேன் யாகம்ங்கிறது கூட பெருமாளுடைய ஆராதம் ரூபமான காரியம் தான். அந்த யாகத்துக்கு உத்கிருஷ்டமான பலன்லாம் உண்டு. ஆனா யாகத்தை பண்ணிட்டு அந்த யாக பலன் கிடைக்காம யாகம் அழிஞ்சு போயிடும். எப்போது கேட்டா எங்கே தெரிஞ்சு அழுத்தேன் யாகம் பண்ணினவன் இருக்கான் இல்லையா, அவன் பொய் சொல்லக்கூடாது. அவன் சொல்லக்கூடிய கரத்தி அழுத்தேன் கதகா கரத்தி விஸ்மையேன தபஸ் தபஸ்னா அர்த்தம் நம்ம ஐகாத்ரி சித்தத்தோட ஒரு தபசு ஏற்படுறாங்க. இவனுடைய தபசை பார்த்து அசலால் விஸ்மயிச்சாலும் விஸ்மயிச்சாலும் ஆச்சரியப்பட்டு ஆகாரம் கொண்டாடினாலும் இல்ல இவனே விஸ்மயிட்டு கொண்டாலும் தபஸ் போடுது இல்லையா. தானக்ஷரத்தை கீர்த்தன தானம் பண்ணான்னு வச்சுக்கா, தானம் பண்ணினேன் அப்படின்னு ஆச்சியானும் இவன் சொன்னாலோ இல்ல இவன் தானம் பண்ணத பார்த்தவா இவரையா தானம் பண்ணான்னு சொன்னாலோ கீர்த்தனாது கரத் இல்லையா. இப்படி தர்மங்கள் சுகுதங்கள் ஒன்னொன்றனால க்ஷயம் அடையும் சொல்றது. அதனால இந்த பிரபத்திக்கு எதனாலையான க்ஷயம் உண்டாகுமோ என்று பார்த்து இந்த பிரபத்தியானது ஏன்னா அவைகள் எல்லாம் பல பரிந்தம் அதுலாம் கர்மாவை பண்ணினா அதுக்கு பலம் உண்டாகிற காலம் வந்து நடுப்புற இடைவெளி இருக்கு. இந்த பிரபத்திய பண்ணினா பண்ணின கணத்துல அதனுடைய பரதசை ஆரம்பிச்சது. இல்லையா, எது பிரபத்திங்கிறது வந்து ஏக கணம், ஒரே ஒரு கணம். இல்லையா, அத்தனை சக்ருத்தாக ஏக கண சாத்தியமான உபாயம், அதுக்கு அடுத்த கணத்திலேருந்து பலம் ஸ்டார்ட் ஆயிடுறது. அதனால இதுல பார்க்க இது அருட்டான காலம், அதுக்கு மேல இது பல வேலைன்னு சொல்லி யாகாதிகள் எல்லாம் பண்ணினால் அதுக்கப்புறம் பலம் வரப்போற காலம், நடுப்புற இடைப்பட்ட காலம் இருக்கு. இந்த பிரபத்தியில அது மாதிரி இல்லாமல் பிரபத்தி பண்ற அந்த கணத்திலேயே தான் அதிகம் உத்தரபூர்வாகவோ அஸ்வேஷ விநாசம்னு அந்த கணத்திலேயே அந்த கணத்தினுடைய முடிவிலேயே பலம் ஆயிரமிச்சுறதுனால பல பிரதானம் பண்ணுகிற நானும் ஆர்ஜவத்தோடு கூட அதுக்கான ஞான சக்தி காரூண்யாதிகள்னால பரிபூர்ணமாக இருக்கப்படினாலையும் இல்லையா, மற்ற சுகிருதங்களுக்கெல்லாம் அதற்கு பிரதிபந்தக ரூபமான கேதுவால் அழிவு வருது போல நீ அனுசித்த பிரபத்திக்கு ஒன்றாலும் அழிவு வராது, அதனால அந்த சோக்க கேதுவா ஆகின்றது அப்படின்னு அதை சாதிக்கிறோம். இப்போ இந்த தாங்கள் தங்கள் இப்ப அபிமானம் தங்களுக்கு பேருக்கு இந்த அபிமானமானது யாரானும் வெளியில நாலு பேர் இல்லையா, இவன் ராஜாவா இருந்தவன் அப்படின்னு சொல்லி அந்த பங்கப்பட்டு போன அபிமானம் திருப்பி வந்துதான் என்ன பண்றது அப்படின்னு அதுக்காக என்ன பண்றார்கள், பள்ளிக்கட்டின் கீழே இருப்பது. பள்ளிக்கட்டின் கீழே இருந்தது பிரதர்சனார்த்தம், அதனால பெருமாள் அவ்வளவு பெரிய கட்டில் போட்டிருப்பார், அதனால கீழே 16,000 பேர் தலை குஞ்சு உட்கார்ந்து இருப்பான் அப்படின்னு இல்லையா. பள்ளிக்கட்டி கீழே இருப்பவர்கள்னா என்ன அர்த்தம், தங்களுடையதான ஞானாவுக்கான சக்தியாதிகள் எல்லாம் லோகத்துக்கு வெளியில வியாபுத்தமாக தெரியாதபடி தலை தாழ்த்தி இருப்பது. இதனால என்ன ஆகுது, இவர்களுக்கு ஏற்பட்ட அகங்கார மமகாரங்களுடைய விநாசத்துக்கு பாக்கிய விரோதிகள் வராமல் இருக்கு. பாக்கிய விரோதிகள் இல்லாமல் போனா கூட ஆந்தர விரோதிகள் ஏற்படும். ஆந்தர விரோதின்னு என்னப்போம், ஏதாவது ஒரு சமயத்தை தனக்கே ஒரு நப்பாசை ஏற்படும் இல்லையா, ஒரு மனசு வீக்கா இருக்கிற சமயத்தை தனக்கே கூட கொஞ்சமா அதுல அதனால என்ன பண்ணுவார்கள் அப்படின்னு கேட்டாக்க, அதுக்காக சங்கம் இருப்பார்கள். ஆந்தர விரோதியை போக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தனித்தனியா இருக்க கூடாது, எல்லாரும் குழுமி சங்கமா, அதுக்குதான் சத்சங்கம் அப்படின்னு சொல்லுது. சத்சங்கமாவது என்ன, சத்சங்கத்தில் இருக்கும் பொழுது மனசு தத்துவத்தின எண்ணங்கள்லாம் தோணாது. ஏதாவது நமக்கு தோணுனா அந்த சமயத்த கோபிகா ஜீவன சுரணம்னா ஆரம்பிச்சாலும் நமக்கு மனசு அதுல பேர் இதுல போகாது இல்லையா. ஏதானும் இல்ல வாக்கு சொல்ல ஆரம்பிச்சா சத் விஷயம் வாக்கு சொல்ல ஆரம்பிச்சாலும் மனசுல ஏதோ அசத்து எண்ணங்கள்லாம் தோணும். அதனால பாக்கியமான விரோதிகள் வந்து திரும்பியும் அதனால தங்களுடைய அபிமான பங்கம் அழியாமல் இருப்பதற்காக பள்ளிகட்டின் கீழே இருக்கிறார்கள். ஆந்தரங்கள் தங்களுக்கு உள்ள இருக்கிறதான தங்கள் மனசை இதுக்கு விரோதமாகாதபடி தங்கம் இருப்பார்கள். தனித்தனியா இல்லாமல் இல்லையா, ஏதோ தோணுங்க என்ன அவளுக்கு தெரிஞ்சுதான் அப்படின்னு ஒரு ஆகாரம். அதனால சத்சங்கத்தை நல்ல உசுரோடு கூடியிருக்கிறது. அதனால அங்கன்மாங்கால தரசரு அவர்களுக்கு அபிமான பங்கம் எப்படி ஏற்பட்டதுன்னு பார்த்தோம். அபிமான பங்கம் ஏற்பட்டவொன்னா அவர்கள் பகவானுடைய திருவடி வாரத்தில் வசிப்பதாக, இனிமே தங்கள் ராஜ்யமானா ஒண்ணுமானா கண்ணனுடைய திருவடி வாரத்தில் இருந்து அவனுக்கே இல்லையா சேஷவிருத்தி பண்ணுவோம்னு எண்ணி அவர் கூட இருந்தவர்கள் திரும்பவும் தங்களுக்கு பிறந்த பரிபாக்கத்துக்கு இல்லையா திரும்பவும் ஒரு இது உண்டாகாதபடி விநாசம் உண்டாகாதவாறு அதுக்கு பாக்கிய விரோதிகளும் வெளியிலிருந்து வரக்கூடிய விரோதிகளும் ஆந்தர விரோதிகள் உள் விரோதிகளும் அற்றுப்போகும்படியா பள்ளிகட்டிற்கு சங்கம் இருப்பார்கள். அதுபோல நாங்கள் அபிமான பங்கமாய் எங்களுடைய ஆந்தர விரோதிகளின் பாக்கிய விரோதிகளை தொலைத்துக் கொண்டு உன் திருவடிகளில் வந்து தலை பெய்வோம். தலை செய்வதுன்னு என்னதான், தலையை பெய்வது அப்படின்னா ஒரு வஸ்துவை மேலிருந்து கீழ் நோக்கி புகடுவது தான் பெய்வது. எங்கள் சிறசை இல்லையா உங்கள் இல்லையா உங்கள் திருவடிகளில் தாழ்த்தினோம் விழப்பண்ணினோம்னு தாக்கம். இது இப்போ இவர்கள் அபிமா கீழ மாற்றார் உனக்கு வலிதொழைந்து உன் வாசக்கன் ஆற்றாது வந்த அறுபடி அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் இன்னொரு ஆச்சாரத்தை சொன்னான். அங்கன்மாங்கால தரகர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிகட்டின் கீழே சங்கம் இருப்பார் போல் நாங்கள் வந்து இல்லையா, உன் திருவடிகள்ல தடை பெய்யும். இப்ப நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க, இல்லையா, செங்கன் சிரிச்சிருதே எம்மேல், கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போரே செங்கன் சிரிச்சிருதே எம்மேல் விழியாகும். நாங்கள் உங்களுடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமாக, நீ எங்களை உன் தாமரை கண்களால் தொண்டரோர் கருளி சோதிவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய் அப்படின்னு பெருமானுடைய திருக்கண்களால் ஒரு முறை கட்டாட்சிக்கப்படுவது. இல்லையா, மேல சகல புருஷார்த்தங்களுக்கும் அதுதான் ஸ்டார்டிங். ஜாயமானம் ஜி புருஷம் எம் பசிய மதுசூதனா சாத்விக சதி விஜயா சதை மோட்சார்த்த சிந்தகா அப்படின்னு சொல்ல முடியா, அவன் தான் மோட்சம் என்கிற ஒரு புருஷார்த்தமா மனதிலப்பட்டு அவன் தான் அதுக்காக பிரவர்த்திப்பான். அனாதி காலமா இத்தனை காலமா நாம இல்லாத இல்லை, ஏதோ ஒரு கிரவி திரும்ப திரும்ப பிறந்துதான் இருந்திருக்கோம். இல்லையா, எத்தனை முறை என்னென்ன பிறவி பிறந்திருக்கோம் தெரியாது. அத்தனை பிறவியிலையும் நமக்கு மோட்சார்த்த சிந்தனை உண்டாகல். உண்டாகாத காரணம் என்ன, எந்த ஜென்மாவில ஜாயமானம் ஜாயமானம் பிறக்கிற வேலையில பகவான் இவனை கட்டாட்சிக்கிறானோ, அந்த பகவத் கட்டாட்சத்தினால இவனுடைய தேகேந்திரியாதிகளும் அந்த பிறவியில் இவனுடைய தேகேந்திரியாதிகள்லாம் சாத்விகமாக ஆகி இவன் சாத்விகனாக இருந்து இவனுக்கு சாஸ்திரத்துல விசுவாசம் உண்டாகி, மெய்ய மறையுறக்கும் பெய் பொருள் எல்லாம் மெய்யன்று ஓர்வார் மன்னியவன் குணத்து குருக்கள் தம்பால் பெறுவார் ஆஸ்திக்யவான் நிசித புத்தி மறைவுரைக்கும் பொருள் எல்லாம் மெய்யந்தோர்வார் மன்னிய வன்குணத்தில் மன்னிய ஊர் மதியுடையார் வன்குணத்தில் பொறிவுரைக்கு நினைவில்லார் குருக்கள் தம்பால் கோபத்த மனம் பெற்றார் கொள்வார் நன்மை சிறை வளர்க்கும் சிலமாந்தர் சங்கேதத்தார் சிதறாத திருமதியோர் தெரிந்ததோரா பழநிலத்தில் மிகும் புரிதர் காட்டும் எங்கள் பொன்னான நன்னதியில் புகுதுவார். சுவாமி தேசிய மூலம் நல்லா சொந்த சொன்னேன், நாராயணருக்கு தேசிய நேரத்தான் இருக்கும். ராஜாமணி சுவாமிக்கு சொன்னேன் தேசிய சுவாமி கூட ரொம்ப நாள் சொல்லிக் கொடுப்பேன், எனக்காக 4000 வந்த மாதிரி தேசிய அத்தனையும் அது இதை விட 10 மடங்கு அதிகம், அது வந்த மாதிரி இது வரமாட்டேன். மறைவழிக்கும் பொருள் எல்லாம் மெய்யந்தோர்வார் மன்னிய கூர் மதியுடையார் வன்குணத்தில் உயிர்வைக்க நினைவில்லார் குருக்கள் தம்மால் கோதத்த மனம் பெற்றார் கொள்வார் நன்மை சிறை வளர்க்கும் சிலமாந்த சங்கேதத்தார் சிதையாத திருமதியோர் தெரிந்ததோரார் பொறை நிலத்தில் முகும் புனிதர் காட்டும் எங்கள் பொன்னறியா பொன்னான நன்னதியில் புகுதுவார். பக்கத்தே நம்ம சஸ்தம்பிரதாயத்தை புகுவதற்கான சுகதம் யாராருக்கு உண்டு சொல்ற முதல்ல என்னன்னு கேட்டா, மரம் உரைக்கும் பொருள் எல்லாம் மெய்யன்றோர் சாஸ்திரம் சொன்னதுல ஒன்றும் பொய் கிடையாது. சாஸ்திரங்கள் சொன்னது அத்தனையும் பரமார்த்தங்கிறதான விசுவாசம் ஏற்பட்டவன் தான் இந்த சம்பிரதாயத்தில் இருக்க முடியும், இல்லைன்னா டிக்கெட் வாங்கி வெளியில போக வேண்டியதான். ஏன்னா சாஸ்திரத்தை விசுவசித்தால் தான் இந்த சம்பிரதாயத்தில் இடம். அதனால மரம் உரைக்கும் பொருள் எல்லாம் மெய்யன்றோர்வார் எங்கள் பொன்னான நன்னெறியில் புகுதுவார். இது மாதிரி ஒவ்வொன்றும் மன்னிய கூர் மதியுடையார் எங்கள் பொன்னான நன்னதியில் புகுந்தார். குறுக்கல் தம்பால் மன்னியல் வன்குலத்தில் குறை உரைக்கும் நினைவில்லை. அதான் அசூயைங்கிறோம். அகலாருடைய குணத்துல குறை உரைக்க நினைவு வருதே, அதுதான் அசூயை. அசூயற்றவர்கள் தான் இந்த பொன்னார நன்னதியில் புகுதும். இது ஒவ்வொன்னா இல்லையா அண்மையா, இந்த குறை நிலத்தில் மிகவும் குறை நிலத்தில் என்னதான் கமா தயா இவைகள்ல அவர்களுடைய எண்ண நிறத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய தேசிகர்கள் எங்களுடைய ஆச்சாரியர்கள் காட்டினதான இந்த பொன்னான நன்னதியில் யார் புகுதுவார்னு கேட்டா இவர்கள் 8 லட்சம் சொல்ற. அப்படி முதல்ல ஆஸ்திக்கவானு நிஷ்ட புத்தியும் ஆஸ்திக்கம்னா என்ன அர்த்தம், சாஸ்திரத்தை சொன்னதெல்லாம் மெய் அப்படின்னு விசுவசிக்கணும். அதனால இவர்கள் என்ன பாசப்படுறா அப்படின்னு கேட்டாக்க, பகவானுடையதான் கட்டாட்சத்துக்கு பாத்திரமானவன் தான் புருஷார்த்தங்களுக்கு அதிகாரி. பகவானுடைய கட்டாட்சத்துக்கு விஷயமாகாதவன் எந்த புருஷார்த்தமும் அதிகாரி இல்லை. அதனால நாங்களுக்கு முதல்ல என்ன உண்டாகணும், நாங்கள் உன்னுடைய கட்டாட்சத்துக்கு விஷயமாகணும். உன்னுடையதான செங்கன் திருச்சிலே எம் மேல் விடியாது. செங்கன் அப்படின்னா என்ன அர்த்தம், பகவானுடையதான ரொம்ப வாத்சல்யபூர்ணமான கண்கள், கண்கள் செங்கன் கண்களுடைய சிவப்பு. பகவானுடைய கண்களுடைய சிவப்புக்கு 4 காரணம் சாதிக்கிறார். அஞ்சிரைய மடனாராய் அழியத்தாய் அப்படிங்கிறதான தசகத்துல திருவாய் மொழியில முதல் 10, 4 திருவாய் மொழியில 2 பாசுரம், என் செய்ய ராமரைக்கண் பெருமானார் கெந்தூதாய், என் செய்ய உரைத்தால் இனக்குயில்கால் நீரழிதே, முன் செய்த முடிவினையால் திருவடிக்கு குற்றேவல் முன் செய்ய முயலாதே அகல்வதுவோ விதியினமே. என் செய்ய தாமரைக்கன் பெருமார், செய்ய தாமரைக்கன் பெருமார் சென்றாமனையும் சொல்ல செய்ய தாமன் சமஸ்தபத் மார்க்கத்துக்காக பதத்தை வியத்தமா பண்ணி கூட இன்னும் பலம் ஜாஸ்தி இல்லையா. பெருமானுடைய திருக்கண் சிவப்பு எப்படிப்பட்ட சிவப்பு அப்படின்னா 4 கோடி கொடுத்தா எப்படி இருக்கும், முதல்ல சுவாபாவம் இந்த கோட்டி பெருமானுடைய திருக்கண்கள் சுவாபாவிகமான ஐஸ்வர்யத்தாலே சிவந்திருக்கு. அந்த அது பெருமாளுக்கு சுவாபாவிகமான ஐஸ்வர்யம் லோகத்தை பெருமாளுக்கு மட்டும்தான். ஸ்ரீபதியான தவிர பாக்கி பேருக்கு வர ஐஸ்வர்யம்லாம் அவருடைய சங்கல்பத்தினால ஒரு ஔபாதிகமான ஐஸ்வர்யம் தான். சுவாபாவிகமான ஐஸ்வர்யத்தாலே சிவந்திருக்கிற கண் அது முதல் சிவப்பு. அதுக்கு மேல் போட்டீங்க என்னன்னு கேட்டா, ஆசிரியர்கள் பக்கல் வியாமோகத்தால ஆசிரியர்கள் பக்கல் உள்ள வியாமோகத்துல பிரீத்தியினால வந்த சிவப்பு. 3 கோட்டி ஆசிர விரோதிகள் மேல உள்ள சீனத்தினால கோபத்தினால சிவந்த சிவப்பு. 4 சிப்பு ஆழ்வாருக்கு மட்டும் இல்லையா. பராமரிசநாயகி பிரிவில் சொல்ற பாசனம், என்னை பிரிந்து இல்லையா பாடாற்ற மாட்டாம அரையாறு பட்டு கண் சிவந்திருக்கு இல்லையா. பராமரிசநாயகி பிரிந்து அந்த பிரிவு பாடாற்ற மாட்டாமல் அரையாறு பட்டுன்னு அர்த்தம், கண்ணை கசக்கி கசக்கி அழுது கண் சிவந்து பெருமாறு இல்லையா. இது 4 சேர்த்து என் செய்ய பாக்கியமோடு செய்ய தாமரைக்கன் பெருமாள் என் செய்யதான் என்கிறதுக்கு 4 என்னன்னு கேட்டா, இப்ப என்ன பிரிந்து பிரிவுல பாடாற்ற மாட்டாம அரையாடுபட்டு கண்கள் சிவந்து இருக்கு, அதையும் சேர்த்துட்டு என் செய்யதா என் விஷயமா சிவந்த தாமரை அவன் கண் சிவந்தது. 3 இல்லையா பொதுவான காரணம், 1 என் பொருட்டான காரணம், 4 சிவம் அப்படின்னு மாதிரி பெருமாள் செங்கன் அப்படின்னாக்க பெருமாளுடைய கண் திருக்கண்கள் இல்லையா ஆசிரியர் சுவாபாவிகமான ஐஸ்வர்யத்தினாலையும் ஆசிரியர்கள் பக்கம் உள்ள அதிமாத்திர பிரீத்தியினாலும் ஆசிரிய விரோதிகள் மேல உள்ள இல்லையா கோபத்தினாலும் வெறிச்சினத்தினாலே சிவந்திருக்கக்கூடிய உன் கண்கள் அந்த கண்கள் எனக்கு காட்சி. இது 3 இல்லையா நமக்கு பரம புருஷார்த்தத்துக்கு இது 3. அவன் ஐஸ்வர்யம் உடையவனா இருந்தா தான் அவன் அவன் அவனுக்கு சுவாபாவிகமான ஐஸ்வர்யம் தான் நமக்கு கொடுக்க முடியும். 2, அதுக்கு நம் பேர்ல அவனுக்குள்ளதான பிரீதி விசேஷம் இருந்தா தான் அவனுக்கு. 3, அதுக்கு விரோதிகள்லாம் நிரசிக்கிறதுக்கான இது 3 தான் பெருமாளுடைய அந்த செங்கன் அப்படிங்கிறதுக்கு தாக்கம். செங்கன்மா அப்படின்னு சொல்ற இல்லையா, அந்த செங்கன்மாங்கிறது இப்படிப்பட்ட செங்கன்னே உடையது. சுவாபாவிகமான ஐஸ்வர்யமும் அது ஆசிரியர்களுக்கு வழங்குவதற்குரியதான ஆசிரியர்கள் பக்கல்ல உள்ளதான அதிமாத்திர பிரீதியும் அதுக்கு விரோதிகளை நிரசிப்பதற்குரிய வெற்றினமும் உடைய செங்கன். அந்த செங்கன் எம் மேல் விழிக்க வேண்டும். எங்கள் மேல விழிக்கும் போது எப்படி விழிக்க வேண்டும், சிறு சிறிதே திடீர்னு அந்த கண்களால
ஒரு உருத்து ஒரு பார்வை பார்த்தாலும் அவ்வளவு நாம இல்ல. அத்தனை நம்ம நான் இங்க அதை தாங்கறதுக்கு ஆசிரியம் கிடையாது. குளப்படியில கள்ளம் எடுத்தா குளப்படினா என்ன, இல்ல ஈர மண்ணுல பசுக்கள் நடந்ததுன்னா அந்த பசுக்குள்ளி குளம்புல அந்த அளவுக்கு ஒரு பள்ளம் இருந்திருக்குமே, அது என்ன பண்ணுவோம், அவ்வளவு ஏற்று அது எவ்வளவு தீர்த்த முடியுமோ அவ்வளவு தீர்த்தம் தான் முடியும். இது குளப்படி பகவானுடைய திருக்க நகது இல்ல, அது கொடுக்க ஐஸ்வர்ய கடல். குளப்படியில கடலை படுத்தா இல்ல குளப்படி விநாசம் அடைவது தவிர வேற ஒண்ணும் அதுக்கு புருஷார்த்தம். அது மாதிரி எங்களுக்கு எவ்வளவு ஆச்சரியமோ அவ்வளவு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அப்ப முழுக்க அனுபவிச்சாங்கன்னாக்க அப்படி படிப்படியா சின்ன குழந்தைக்கு இல்ல பிரசாதம் ஊற்ற தயார் என்ன பண்ணுவாரு, அது நிறைய சாப்பிடணும், இல்ல பெருசா வளரணும்னா ஆசை, நிறைய சாப்பிடணும் ஆசை தான், ஒன்னா அன்னைக்கு பண்ணதோ அது வாயில் வச்சு அரைச்சிட மாட்டேன். இல்ல முதல்ல கொஞ்சமா கொடுத்து கொடுத்த முன்ன முன்ன கொடுத்ததெல்லாம் ஜெரித்து மேல மேல சாப்பிடறதுக்கு அபேட்சை உண்டாக்கி அதுக்கெல்லாம் சாத்விக்க சாத்விக்க கொடுக்கறது. அதான் உன்னுடைய செங்கன்கள் எம் மேல் சிரிச்சிருந்தே விழியாகும் இல்லையா. துரியோதனை இல்லையா அடல விழித்தானே சாதிக்கும் ரெண்டு இல்லையா, பெருமாள் உருவாகம் கண்ணை அகட்டி விழித்தான்னாக்க பெருமாள் சைலிச்சிருக்கார். பாரத யுத்தத்துல சகாயம் யுத்தம் நிச்சயம்னு ஆகி போச்சு. பெருமாளுடைய சகாயத்தை கேட்கறதுக்கு துரியோதனம்னு பேருக்கான், அர்ஜுனும் பேருக்கான். அர்ஜுனும் பெருமாளுடைய திருவடியில கால் மாட்டில் உட்கார்ந்துருக்கான், தலை மாட்டில் துரியோதனம் உட்கார்ந்துருக்கான். பெருமாள் வீழ்ச்சி எழுந்திருந்தவர். அர்ஜுனனை என்ன பார்வை பார்த்தா, துரியோதனை என்ன பார்வை பார்த்தாங்க, துரியோதனை அழல விழித்தார், நம்ம கண்டனை அகட்டி விரித்தார். அர்ஜுனனை அவரு அரைக்கண்ணால இல்லையா, அவர் சார்ந்த கண்ணால இல்லையா, அப்படி அவனை கட்டாச்சு, அவர் அப்படி கட்டாச்சு இல்லையா. அவ பெருமாள் இல்லையா துரியோதனை அழக விடித்தவர்களுக்கு அவன் அழிவு நிச்சயம் ஆயிடுச்சு. அப்படி எங்களுக்கு அழக விடிக்க கூடாது, உன்னுடையதான செங்கன் எங்களை சிரிச்சிருதே என் மேல் விழிக்குவேன். உன்னுடைய கட்டாட்சத்துக்கு நாங்கள் அப்படி சாத்மிக்க சாத்மிக்க உன்னுடைய கட்டாட்சத்தை எங்கள் மேல இல்லையா வர்ஷிக்கும். செங்கன் சிரிச்சிருதே என் மேல் விழியாகும். அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம், கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே. அவளுக்கு தான் எந்த பதார்த்தத்தை எந்த சீர்த்து இருக்கோ அந்த திருஷ்டாந்தம் தானே வரும். இவளுக்கு இவாளுக்கு என்ன, இவா இறைச்சிகளான முடியினால கிங்கிணிய திருஷ்டம். கிங்கிணின்னா என்னர்த்தம், மாட்டினுடைய கழுத்தை கட்டக்கூடியதான மணி இல்லையா. மாட்டு கழுத்தக்கூடிய மணி திருவாரூர் மன்ற மணி மாதிரி இருக்காது. அந்த மணி எப்படி இருக்கும் இல்லையா, ஹாலோவோ ஒரு மெட்டல் உருண்டை, ஒரு இல்லையா ஹாலோவான ஒரு கோணம் இல்லையா, அதுக்குள்ள மணி சத்தத்தை உண்டாக்குறதுக்காக ஒரு இது இருக்கும், ஒரு குண்டு இருக்கும். அந்த மணியினுடைய வெள்ள அவுட்டர் கோலத்துல நல்ல செவ்வக வடிவா ஒரு ஸ்லிட் இருக்கு. இதுதான் கிங்கிணியினுடைய ஆக்காரம், கிங்கிணியினுடைய சொரூபம். உன்னுடைய கண்கள் எப்படி இருக்கணும், உன்னுடைய செங்கண்கள் செங்கன் சிரிச்சிருந்தா எங்கள் மேல எப்படி சிரிச்சிருந்தே விழிக்க வேணும்னு கேட்டா, அந்த கிங்கிணி வாய் செய்த தாமரை பூப்போர். அந்த கிங்கிணி இருக்குங்க, அந்த மணி, அந்த அந்த மணிங்கிறது அந்த மணியுடைய அவுட்டர் கோலம் இருக்கே ஒரு சதுர வடி, அந்த செவ்வகமான திறப்போடு கூடியதாக, அதுக்குள்ள இருக்கிற அந்த குண்டு மணியை எடுத்துட்டு அதுக்குள்ள ஒரு தாமரை பூவை போட்டா அந்த தாமரை பூவானது அந்த கிங்கிணி வாய் வழியா எப்படி தெரியுமோ அப்படி உன்னுடையதான சிறு சிறந்த இமைகள் வழியா அவன் கண் தெரியும். திருஷ்டாந்தம் எப்படி வச்சு, அவர்கள் தங்கள் நிலையை தாங்கள் அறிந்த பொருள் திருஷ்டாந்தம் சொல்றாங்க. கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போல உன்னுடைய செங்கன் எங்கள் மேல் சிரிச்சிருதே நோக்க விழிக்க வேண்டும். கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிருதே என் மேல் விழியாவும். விழித்தால் இல்லையா திங்களும் ஆதித்தரும் விழுந்தார் போல் அங்கன் இரண்டும் முண்டு எங்கள் மேல் நோக்கிறியே. திரும்பியும் அந்த கட்டாட்சத்தை திரும்பியும் விசேஷிக்கிறார். அந்த கட்டாட்சம் உன்னுடைய சிறு கண்கள் ரெண்டும் சேர்ந்து எங்கள் மேல பிரகாசிச்சதுன்னா அப்ப என்ன ஆகும், திங்களும் ஆதித்தனும், திங்கள் ஆதித்தன் ரெண்டு, ஆதித்தனும் சூரியன் எங்களுடைய இல்லையா மனசுல உள்ள அந்தகாரம், எங்களுடையதான இல்லையா அந்த பிராப்தி விரோதியான விரோதி வர்க்கங்கள், இவைகள்லாம் அழிக்கிற விடத்திலே சூரியனை போல. எப்படி சூரியனானது உதிக்கும் போதே இருளை போக்கி கொடுக்கும், சூரியன் விதித்து உதித்து அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இருள் போகும்னு அவசியம் இல்லை இல்லையா. சூரியன் உதிக்கும் பொழுதே இல்லையா உத்தியன்யாவை தவிதா இல்ல அபாஸ்கிய தஸ்தே தா தம இல்லையா, அபாஸ்கத்து தமப்பும் சான் இல்லையா, அபாஸ்தமப்பும் சான் அகிந்த நகரே நகரேதன் அனபாய பிரபான்விதா அகிந்த நகரே ரம்யே அகக்கரை ஓதிதா உதிதா அகக்கரையில பும்சாம் தமஹா அபாஸ்து. சூரியன் உதிக்கும் பொழுதே எப்படி லோகத்தோட இருளை போக்கிக் கொண்டு உதிக்கிறானோ அத மாதிரி திருவிகிந்தபுரத்துல அனதாயத்தபயான பிராட்டியோடு கூடினவனான தேவநாதன் நம்முடைய புருஷருடைய மனசுல உள்ளதானே இல்லையா அந்த அந்தகாரம் அஜ்ஞானத்தை எல்லாம் போக்குறது பரமத பங்கத்துல மங்கள ஸ்லோகமா சாய்க்கும். இங்கே உங்களுடைய கண்கள் எங்களை எப்படி நோக்கணும் அப்படின்னு கேட்டாரு. சிறு சிறு தேசங்கள் அது கிங்கிணி வாழ்க்கையை தாமரைப்பு. கிங்கிணி வாழ்க்கையை தாமரைப்பு போல உன் கண்கள் எங்கள் மேல் விழித்தால் சிங்களம் ஆதித்தனம் சிங்கம்ங்கிறது மனசுல தன்மையை கொடுக்கும், சிங்கம்ங்கிறது குளிர்ச்சியை கொடுக்கும், சூரியன் என்பது வெப்பத்தை கொடுங்க அந்த வெப்பமானது ஆசிர விரோதிகளை நிறுத்தும் விரோதி நிரசன ரூபமாகவும் தன்மையான குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாகவும் இதுல ஒண்ணுதான திருக்கண்கள். திங்களும் ஆதித்தனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேன். அந்த திருக்கண்களை கொண்டு எங்கள் மேல நீ நோக்கினா எங்களை கட்டாட்சித்தா எங்களுக்கு என்ன ஏற்படும், எங்கள் மேல் சாபம் இழிந்து. சாபமாவது எதுன்னு கேட்டா இந்த சம்சாரம், இந்த சம்சாரத்துல இந்த தேகேந்திரியங்களை கொண்டு நாங்கள் சுகதுக்க அனுபவம் பண்ணி இந்த மீளாத விடியா வெண்ணரகத்துல நாங்கள் கிடந்து உழல்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய எங்களுடைய சாபங்கள் எங்களுடைய கர்மாக்கள் எல்லாம் அவைகள்லாம் இழிந்து அவைகள்லாம் அழிந்து ஒழியும் அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு அந்யாபதேசமா கிருஷ்ணனை தாங்கள் அனந்தியகத்தியாக தாங்கள் அகங்கார மமகாரங்களை எல்லாம் விட்டு வந்ததாக இல்லையா முதல்ல தாங்கள் வரவனுடையதான விசேஷத்தை சொல்லி தாங்கள் இப்ப வேண்டுவது அவனுடைய இல்லையா கண்களுடையதான அவருடைய செங்கற்களுடையதான அவைகளுடைய சிறு சிறிதான கட்டாட்ச விசேஷம் சொல்லி அந்த கட்டாட்ச விசேஷத்தால தாங்கள் பெறக்கூடியதான இல்லையா நிரதிசயமான சுவாபாவிகமான ஆனந்த விசேஷம் இல்லையா அவ்விரோதிகளுடைய நிவர்த்தி எல்லாவற்றுக்கு மேலாக இந்த சம்சாரமாகிற விடியா ஜென்னரகமாகிற சாபத்தினுடைய நிவர்த்தி இவைகளெல்லாம் நாங்கள் பெறுவோம் அப்படின்னு பெருமாளிடத்துல இறைச்சியாக நிற்க நிலையில மற்ற இடைச்சிகளோடு சேர்ந்து ஆண்டாள் விஜயாபரம் பண்ண. இப்ப ஆண்டாள் இடைச்சியாக சொன்னது போக ஆண்டாள் நம்முடைய ஆச்சாரிய கோட்டியில இருந்து நமக்கு இதுல சாதித்தது என்னன்னு கேட்டா இப்போ பரநியாசத்தோடு அனுஷ்டான பிரகாசத்துக்கு வேண்டு வரா கீழ்பாசுரத்துல நாயகன் ஆய்ந்த ஓவனுடைய தொடங்கி சாங்கமான பிரபதன அனுஷ்டானம் அதுல முதல்ல ரெண்டு பாசுரங்கள்னால ஆச்சாரியனுடைய அசாதாரண ஆகாரங்களை சொல்லி கோயில் காப்பான் வாசல் காப்பான் அறம் செய்யும் எம்பெருமான் ஆச்சாரியனுடையதான மூன்று விதமான அசாதாரண ஆச்சாரத்தை சொல்லி அந்த ஆச்சாரம் எல்லாம் ஒவ்வொரு ஆச்சாரியனுக்கு உண்டானபடினால அது ஆச்சாரிய பரம்பரை அனுசந்தானம் பண்றதாச்சு. அதுக்கு அடுத்தபடியா பிராட்டியினுடையதான புருஷகாரத்தை பிராட்டிய புருஷகாரமாக பற்றினார்கள். அதுக்கப்புறம் பெருமானும் பிராட்டியமாக திவ்ய சம்பத்திகளை பிராப்தியமாக அனுசந்தித்து அவர்களிடத்துல உபாயத்துவ வியாபாரம் பண்ணார்கள். அதுக்கப்புறம் கீழ்பாசுரத்தை பரநியாசத்துக்கு அனுட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கங்களை மனசுல தரிக்கிறது இல்லையா அந்த அங்கங்கள்ல இல்லையா பகவான் ஆச்சாரியனுக்கு நமக்கு உபாயமும் பிராப்தியுமான பகவான் இந்த நாம் பண்ற சாத்தியோபாயத்தினால வசீகரிக்க போகிற பகவான் அவன் ஆச்சாரியனுக்கு நம்முடைய ஆச்சாரியனுக்கு அதீனமான சுவாவத்தை உடையவன்கிறதுனால நமக்கு அதை விசுவாசனை கேட்டுவாக்கி அடுத்தபடியா மாற்றார் உனக்கு வலிதுரை இந்த உன் வாசற்கண் ஆற்றாது உன் அடிப்படையுமா போல அப்படிங்கறதுனால அந்த கார்பண்யமாகிற குணத்தை சொன்ன. இப்ப இந்த பாசுரத்துல இல்லையா அதுக்கு அடுத்தபடியா மகாவிஸ்வாசமும் கார்பண்யமும் சொல்லப்பட்டது. இதுக்கு மேல இந்த பாசுரத்தை ஆனுகூல்ய சங்கல்பமும் பிராதிகூல்ய வஜனமாகிற இதுல மூணு விஷயம் சொல்லியிருக்கு. பாசுரத்தை முதல்ல முதல் பூர்வாதத்தில் சொல்லப்பட்டது ரெண்டு அங்கங்கள் ஆனுகூல்ய சங்கல்பம் பிராதிகூல்ய வஜனம் சொல்லக்கூடிய ரெண்டு அங்கங்கள். அதுக்கு மேல இந்த பகவான் இந்த பெறப்பட வேண்டியதான பிரகாரத்தை சொல்றா பகவான் கட்டாட்சிக்க வேண்டிய பிரகாரத்தை கடைசியில இல்லையா இந்த பகவானுடையதான இந்த பிரபத்தியினால அவனுடைய கட்டாட்சத்தினால பெறப்போறதுனால பலனை சொல்றான்னு முதல்ல அங்கன்மாங்க ஆலத்தரகர் அபிமான பங்கமாய் இல்லையா பண்டிகட்டிற்கு கீழே சங்கம் இருப்பார் அப்படிங்கறதெல்லாம் அது போல சொன்னது. இதெல்லாம் தங்களுடையதான ஆனுகூல்ய சங்கல்பத்தையும் தங்களுடைய பிராதிகூல்ய வர்ஜனத்தையும் காட்டும். அபிமான பங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம், பிராதிகூல்யங்களுடைய வர்ஜனம். தங்களுக்கு பிரதிகூலங்கள்லாம் உகக்கும் அவை ஒழிந்து, உகக்கும் அவை உகந்து, உகவா வனைத்தும் ஒழிந்து. இது பிரபத்தினுடைய அங்கங்களை, பரணியாசனுடைய அங்கங்களை சுவாமி ரொம்ப தெளிவா ஒரே தொழில் பாசத்தை அழகா காக்கிறோம். இல்லையா, ஆணுகூலி சங்கல்பா பிராதிகூலி சிவஞ்சேவனா அப்புறம் இருக்கட்டும், உகக்கும் அவை உகந்து, உகவா வனைத்தும் ஒழிந்து, உறவு குணம் மிக துணிவு பெற உணர்ந்து, வியன்காவல் என வரித்து, சகத்தில் ஒரு புகழில்லா தவமறியேன், மதில் கட்சி ரகக்கருணை நாதனை நல்லடைக்கலமாய் அடைந்தேனேங்கிற பாசுரத்துல பகவானை சரணாகதி பண்ற இடத்துல ஐந்து அங்கங்கள். முதல்ல உகக்கும் அவை உகந்து. உகக்கும்னு யார் உகக்கும்? நாம் உகக்கும் இல்ல, எம்பெருமான் உகக்கக்கூடியதான யாதொரு ஆகாரங்கள் உண்டோ அவற்றை நாம் உகந்து ஏற்று. எது பகவானுக்கு உகக்கக்கூடிய ஆகாரம் கேட்டா, அதாவது ஆணுகூல்யம்னு சொல்லக்கூடியதான முதல்ல சாஸ்திரத்துல விசுவாசம், அதுக்கப்புறம் பகவத் பாகவத ஆச்சாரியர்களிடத்துல இல்லையா பிரீத்தி பூர்வமான பக்தி, இல்லையா தன்னுடைய நிலையை நன்றாக உணர்ந்து பகவானை தவிர வேற கத்தி இல்லைன்னு சொல்லக்கூடியதானே இல்லையா இந்த இந்நிலைகள் எல்லாம் இல்ல ஆணுகூல்யம் இல்லையா. இதுக்கு புறம்பானவைகள்லாம் பிராத்திகூல்யம். அபிமானம் அப்படிங்கிறது இருக்கே, இந்த அகங்கார மமகாரங்கள் தான் பிராத்திகூல்யம் இல்லையா. இதுதான் பிரதிகூல், இதுதான் பிராப்தி விரோதிகள் எல்லாம் இந்த ஆகாரத்துல தான் இருக்கு. ஆதவ் பிராப்தியம் பரம மனகம் பிராப்தி ரூபஞ்சமாதவ் இஷ்டவபாயம் பயண நமசோகோ ஈர்ஷிதார்த்த சதுர்த்தியம் தத் வியாகாதம் நமகிருதிகிரி எண்டயந்தம் மகத்தம் கஷ்டாயம் சயமபி விதன்னு சம்மத சர்வவேதி. அர்த்தபஞ்ச காதிகாரத்துல அதிகாரத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்க ஸ்லோகம் ஆதவ் பிராப்தியம் பரம மரகம். ஆதவ் அப்படின்னா முதல்ல, இந்த ஆதவ் கீர்த்தனா வந்து அந்த மாதிரி ஆதவ் இல்லை. ஆதவ்னா அ முதலானவற்றில், அ பிளஸ் ஆதவ் ஆதவ் அகாரம் முதலா முதலானவற்றில் என்ன இருந்தோம் அகாரம் நாராயண சப்தம் அதுல அதுக்கு விசேஷமாக இருக்க ஸ்ரீமத் சப்தம் இவைகள்லாம் இவை முதலானவற்றில் ஆதவ் பிராப்தியம் பரம அனகம் நமக்கு பிராப்தியமாக இருக்கக்கூடிய இல்லையா. அனகம் அப்படின்னாக்கா சமஸ்தேய பிரத்யேகமாக பரமம் அப்படின்னா கல்யாண குணங்களால அத்தியந்த உத்கிருஷ்டமாக இருக்கக்கூடிய பரமாத்மா பிராப்தியமான சொல்லப்படும். பிராப்திரூபஞ்ச மாதவ் பிராப்தாவாக ஜீவாவும் ஜீவனுடைய சொரூபமானது மகாரம் மேல உள்ளதான நாரசப்தம் இவைகள்ல சொல்லப்பட்டது. இஷ்டோபாயம் தோ அயன நமசோகம் நமக்கு இஷ்டமாகிற புருஷார்த்தத்தை பிராபிக்கக்கூடியதான உபாயம் அயன சப்தத்தாலே நமசப்தம் அயன நாராணாம் அயனம்ங்கிற அயன சப்தத்தினால சித்தோபாயம் சொல்லப்பட்டது. நமசப்தத்தினால சாத்தியோபாயம் உபாயம் ரெண்டு இல்லையா. வெறும் சித்தோபாயத்தினால மட்டும் பலன் ஏற்படாது. சித்தோபாயம்னா என்ன அர்த்தம்? பகவான் எப்பொழுதும் எல்லாருக்கும் உபாயமா இருக்கான் இல்லையா. ஆனா யாருக்கும் உபாயம் இல்லாதவன் இல்லை. அப்படிப்பட்ட சித்தோபாயமா இருக்கிற தன்மையை கொண்டு புருஷார்த்தத்தை அடைய முடியாது. அந்த சித்தோபாயத்தினான பகவானே நமக்கு உபாய ஸ்தானத்தை நாம வரிச்சு ஆக்கர்ஷிச்சு வச்சால்தான் நம்ம காரியம் நடக்கும். அழிஞ்ச ரொம்ப அழகா பேசாமல் ரொம்ப சிம்பிளா சாதிப்போம் இல்லையா. சைக்கிள்ல போகணும் இல்லையா, சைக்கிள் டியூப்ல காத்து இல்லைன்னா எல்லா இடத்துலையும் தான் காத்து இருக்கு. இந்த லோகத்தை எல்லா இடத்துலையும் காத்து இருக்கு. நீ சைக்கிள்ல போக முடியாதுன்னா எல்லா இடத்துக்கும் காத்து இருக்கு. உன் சைக்கிள்ல போக முடியாது. உன் சைக்கிள்ல போகணும்னா எல்லாருக்கும் இருக்கிற காத்து எடுத்து உன் சைக்கிள் டியூப்புக்குள்ள நீ அடுக்குன்னு தான் போகணும். அது மாதிரி இல்லையா, பகவான் தான் எல்லாருக்கும் உபாயமா இருக்கானே, அவன் தான் சர்வோபாய பூதனா இருக்கும்போது நாம ஒரு உபாயம் பண்ணணுமோ சொல்றவர்கள் இந்த இதாமி தண்ணா. எப்படின்னு கேட்டா எல்லா இடத்துலையும் தான் காத்து இருக்கேன், என் சைக்கிள்ல வாங்கி நான் தனியா காத்து அடிச்சுக்கணும் கேட்கற மாதிரி. எல்லா இடத்துலையும் காத்து இருக்கு, போய் பாரு சைக்கிள் ஓட்டிட்டு போய் பாரு, உன் டியூப்ல காத்து இல்லாம போய் பாரு தெரியும் இல்லையா. இது இப்ப திருஷ்டமா தெரியுது, அது திருஷ்டமா தெரியாதுனால எப்பவும் பாருங்க. இதை கொண்டுதான் லோகத்துல பிரசித்தமா பார்க்கிற விஷயங்களை கொண்டுதான் இல்லையா பார்க்காத அதீந்திரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால பகவான் தான் எல்லாருக்கும் எப்பவும் உபாயமா இருக்கான் சாஸ்திரம் சொல்லிட்டு. அப்ப நாம என்ன பண்ணணும்னு கேட்டாக அந்த உபாயத்தை எடுத்து உனக்கு உன் பையில நீ வச்சுக்கணும். அதுக்கு தான் பரணியாசம் தான சாத்தியோபாயம். இப்போ அபிமானம் என்பதானது பிராப்தி விரோதிகளுக்குள்ள பிராதிகூல்யத்துக்குள்ள தலையானது. பாக்கி எல்லா பிராதிகூல்யமும் இது போடுற குட்டி தான். அந்த அகங்கார மமக்காரங்களான அபிமான பங்கம் இருக்கு. இதுதான் பிராதிகூல்ய வர்ஜனத்தை சொல்றா, தாங்கள் பிரதிகூல அம்சங்களை விட்டு வந்தது சொல்றா. இல்ல அந்த பள்ளிகட்டிற்கு இழுத்தல், சங்கம் இருத்தல், இவைகள் எல்லாம் அனுகூலமான ஆகாரத்தை ஆனுகூல்ய சங்கல்பத்தை சொல்றோம். நாங்கள் பிரதிகூலங்களை எல்லாம் வர்ஜித்து அத்தியந்த அனுகூலமான ஆகாரத்தோடு வந்தோம் அப்படிங்கறதானது. பிராதிகூல்ய வர்ஜனத்தையும் அனுகூல சங்கல்பத்தையும் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, நாங்கள் அபிமான பங்கமாய் பள்ளிகட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்தோம். இப்போ இதனால பெறப்படுகிறது என்ன அப்படின்னு கேட்டாக்க, செங்கல் சிரிச்சிருதே எம் மேல் விழியாவும். பெருமாள் என்ன பண்றான், அந்த பரநியாசம் பண்ண கணத்துல இவருடைய இவன் மேல் உள்ள பாபங்களை எல்லாம் எப்படி படிப்படியாக போக்குறான். அது ஒவ்வொன்றும் முதல்ல பிரபத்தி பண்ற அந்த கணத்துல முதல் பிரதம ஈட்சணம் இருக்கு இல்லையா, அந்த கிங்கிணி வாய் செய்த தாமரப்பு போல சிரிச்சிருதே முதல் சிறு விழிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, அந்த உபாய கணத்திலேயே இவன் அனாதிகாலமா பண்ணதான இல்லையா சஞ்சித கர்மாக்கள் அத்தனையும் ஒழிந்து, அந்த சஞ்சித கர்மாக்கள் ஒழிந்ததுக்கு மேல இல்லையா பிராரப்த கர்மாக்கள்லயும் வந்து இவன் ஆர்த்திக்கு, அதாவது இதனால ஒரு மேல இதுதான் எங்கள் மேல் சாபம் இழிந்தவர்கள் சாதிக்கிறேன். சாபம் என்பது என்னன்னு கேட்டா பிராரப்த கர்மாவுக்கு சாதிரிச்சத்தினால் சாபம் சத்தினால் பிராரப்த கர்மா சொல்லப்படுது. ஒரு சப்தத்தினால இன்னொன்று சொல்றதுனாக்க ரெண்டுக்கும் சாதிரிச்சம் ரெண்டுக்கும் பொதுவான தன்மை இருக்கணும் இல்லையா. சாபம் என்பதானது பெற்றால் அனுபவிக்காமல் இருக்க முடியாது. சாபத்தை கொடுக்கிற விஷயம் கூட அந்த சாபத்தை விசிட்டா பண்ண முடியாது. அதுக்கு சாப நிவர்த்தி எப்ப ஏற்படும், நீ போய் அந்த சாபத்தை அனுபவி உனக்கு நிவர்த்தி ஏற்படும் தான் சொல்ல முடியுமே. வெளியே சாபம்னு இருந்தா அதை அனுபவிக்காம இருக்க முடியாது. அதனால பிராரப்த கர்மாவையும் அவசியம் அனுபவத்தவியம் பிராரப்த கர்மாவும் அனுபவம் இல்லாமல் போகாது. ஆனா பிரபத்தி என்ன பண்ண, எங்கள் மேல் நோக்குதியே இந்த பிரபத்திக்கு பலமாக நீ எங்களை கடாட்சித்தீனாக்க, இந்த வியாஜத்தை செய்து எங்களை கடாட்சித்தீனா எங்களுடைய பிராரப்த கர்மா விநாசத்தை அடையும். பிரபாத ரக்ஷாதிகாரத்துல சுவாமி இல்லையா இந்த பிரபத்தி என்கிறதான உபாயத்தினுடைய பிரபாவத்தை ஏற்ற சுருக்கம் இல்லாமல் அறிகிற விடத்துல இந்த உபாயத்தினுடையதான பிரபாவம் உண்மையான பிரபாவத்தை சொல்ற. லோகத்துல பக்தி யோகத்துக்கு இல்லாத அவ்வளவு உத்கிருஷ்டமான பக்தி யோகத்துக்கு இல்லாத ஒரு ஏற்றம் பிரபத்திக்கு என்னன்னு கேட்டாக்க, இந்த பிரபத்தியானது பிராரப்த கர்மாவையும் போக்கும். பக்தி யோகமானது பிராரப்த கர்மாவை தவிர மற்றவர்கள் தான் போக்கும். உபாய பக்தி பிராரப்த வெத்திரிக்க அகநாசினி சாத்திய பக்தி சாஹந்திரி பிராரப்தியாபி பூயசி. இது அகிர்புத்திய சம்ஹித ஸ்லோகம். சுவாமி இந்த ஸ்லோகத்தை அபராத பரிகாராதிகாரத்துல எடுத்து காண்பிச்சிருக்க. இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்னன்னு கேட்டாக்க, பக்தி யோகம் உபாய பக்தி உபாயமாக அனுஷ்டிக்கப்படுகிற பக்தி யோகம் இருக்கு இல்லையா, அது பிராரப்த கர்மாவை தவிர அதை தவிர மற்ற சர்வ கர்மாக்களையும் புண்ணிய பாப ரூப கர்மாக்களும் போதும். பிரபத்தி இருக்க சாத்திய பக்தி ஆகிற பிரபத்தி அது இல்லையா பிராரப்த கர்மாவையும் போக்கக்கூடிய சாமர்த்தியம் இல்லையா. பிராரப்த கர்மான என்ன அர்த்தம், ஏற்கனவே பலன் கொடுக்க தொடங்கி விட்டதான கர்மாக்கள். பலன் கொடுக்க தொடங்காத கர்மானா இல்லையா அந்த கர்மாவுக்கு இன்னும் பலப்பிரதான திசை வரல. பலப்பிரதானம் வந்து பலனை கொடுக்க தொடங்கிட்ட கர்மா இருக்கு இல்லையா, அதை பாதியில் ஆஃப் பண்றதுங்கிறது பக்தி யோகம் அதை பண்ணாது இல்லையா. இன்னும் பலன் கொடுக்க தொடங்காத கர்மாக்களை எல்லாம் பக்தி யோகமானது அதனுடைய உற்பத்தி கணத்திலேயே போக்கிடும். அதுக்கு மேல பிராரப்த கர்மாவே பக்தி யோகம் போக்காது. அதுக்கு மேல் உள்ள காலத்துல அபுத்திபூர்வமாக செய்யக்கூடிய பாப்பங்கள்லாம் இல்லையா, அதே அந்த அந்த கணத்தை அவைகள் மேல இவனுக்கு அஸ்லேகம் இவன் மேல ஒட்டாதபடி பெருமாள் அதாவது விநாசம் என்பதாந்து ஏற்கனவே உண்டான நிகரக சங்கல்பத்தை பெருமாள் விடுகை. அஸ்லேகம் என்பது இவன் மேல ஒட்டாம போறதுன்னா அது மேல இவனுக்கு பகவானுக்கு நிகரக சங்கல்பமே உதிக்காத ஒழிகை இல்லையா. பக்தி யோகனிஷ்டனோ பிரபன்னனோ மேல் பண்ணக்கூடிய அபுத்திபூர்வமான அபராதங்களை பெருமாள் கண் காதல கண்டிடுவதில்லை, காணா கண்ணிட்ட விட்டுடுறான். புத்திபூர்வமாக பண்ணினா அதை நகுவான பிராய்ச்சித்தாதிகளால இல்ல கழிச்சு விடுறான். இப்போ இந்த பிராரப்த கர்மாங்கிறதால இதுதான் வித்தியாசம் பக்தி யோகத்துக்கும் யோகத்துக்கும். ஒரே பிராரத்த கர்மா தான், அது பக்தி யோகத்தினால போகாது, பிரபத்தினால போகும்னாக்க இது எப்படி ஒன்னால போகாது இன்னொன்னால போகுங்கிறது எப்படி ஒத்துக்கிறது? ரெண்டு ஒரே பிராரப்த கர்மாவுக்கு இதனால போகக்கூடிய ஆக்காரம், இதனால இதனால போக போகாத ஆக்காரம் எப்படி வருது அப்படின்னு கேட்டா, அது கழிச்சு ஒரு திருஷ்டாந்தம் சாதிக்கும், ரொம்ப சுலபமான திருஷ்டாந்தம். அடுத்த கல்யாணம், கல்யாணத்துக்கு தள்ளி பண்ண வந்து சாமான் லிஸ்ட் போட்டாங்க. தள்ளி பண்ண எப்பவுமே கூட தான் போடுவார் எல்லாத்தையும் நிறைய இல்லையா, எப்பவுமே கல்யாணத்து சாமான் மளிகை காரணம் எப்பவுமே அன்ரிட்டன் அக்ரிமெண்ட் என்னன்னு கேட்டா, இல்லையா பாக்கி மீந்ததுனா கொண்டு வந்தாக்க எடுத்துன்னு கேஷ் கொடுத்து விடுறதா. ஏன் தினவுடையாச்சு தள்ளி பண்ண போட்டு ஒரு லிஸ்ட் போய் சாமான வாங்கியாச்சு, கல்யாணம் முடிஞ்சு போச்சு, பாதி சாமான பாதி சாமான் அப்படியே இருக்கும். இப்ப எடுத்துட்டு கடைக்கு போனா கடைக்கார என்ன பண்ண, சாமானிய அக்ரிமெண்ட் என்ன சாமானிய அக்ரிமெண்ட் எடுத்துட்டு மனம் கொடுத்து விடுறேன். ஏன்னா எப்படி மனம் கொடுக்குறான், இல்லையா பிரிச்சதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன் இல்லையா, பிரிக்காத பேக்கெட் பேக்கெட்டா எடுத்துக்கலாம் இல்லையா, எடுத்துன்னு பில் லெஸ் பண்ணி கையில பறந்து கொடுத்துருக்கோம். இந்த பிரிச்சு உபயோகத்துல என்ன சொல்ற, பணம் பிரிச்சு எடுத்து எடுக்க முடியாது, இதெல்லாம் நீங்களே ஆத்து உபயோகப்படுத்தணும்னு கொடுத்துடலாம். இந்த மாசம் மணிக்கு சாமான் வாங்கினா இதை வச்சு உபயோகப்படுத்தி விடலான்னு பிரிச்ச பேக்கெட்லாம் ரிட்டர்ன் எடுத்துக்கிறது இல்லை. அதாவது பிரிச்ச பேக்கெட் என்ன, பிரிச்சு உபயோகப்படுத்த ஆரம்பிச்சா பலன் கொடுக்க தொடங்கிட்டு தானே கர்மா, பிராரத்த கர்மா, சஞ்சித கர்மாக்கெல்லாம் இன்னும் பிரிக்காத பேக்கெட் இல்லையா. இது சாமானியமான அக்ரிமெண்ட். பக்தி யோகங்கிறதானது பெருவாளுக்கும் இல்லையா பாகவதற்கும் உள்ளதான ஜென்ரல் அது. இப்போ பார்க்கா அந்த கடக்கான் ரொம்ப வேண்டப்பட்டவராக இருந்து இவனும் ரொம்ப கத்தி இல்லாம வாங்கணும், ரொம்ப கடன் ஒண்ணும் இல்ல, இதை ஏதாவது பண்ணா தான் கடன் பாதியான தீரும்னு ரொம்ப கெஞ்சி கேட்டான்னாக்க, ரொம்ப அறவையா இருந்து கடக்காரன் மேல தயவு உண்டாச்சுன்னா என்ன பண்றான், சரி அந்த இதுல இப்போ பிரிச்ச பாக்கெட்ல 3.5 கிலோ இருக்கு, இந்த 3 கிலோ எடுத்துக்கிறேன், இந்த 1/2 கிலோ நீங்க வச்சுக்கோன்னு, அதான் அனபிபகத பிராரப்தத்தெல்லாம் எடுத்துன்னு இந்த தேவ எப்ப இவன் மோட்சத்தை புரியுதுவான் அதுவரணும் உள்ளதான பிராரப்த கர்மா இருக்கு இல்லையா, அதை மட்டும் அனுபவி. இன்னும் ஒரு சில அந்த 1/2 கிலோ அதுதான் ஆர்த்த பிரபத்தியில அந்த 1/2 கிலோ எடுத்துன்னு விடுறான் இல்லையா, திருத்த பத்தியில இவன் கெஞ்சி கால் கட்டி இல்லையா அப்படின்னு சொன்னா அந்த கதறதுனால அந்த பிராரப்தத்துல அனபிபகத பிராரப்தமாக அம்சத்தை போக்கிட்டு அபிபகத பிராரப்தத்துல அனுபவிக்கும் சுலபமான திருஷ்டாந்தம் இல்லையா. கல்யாண சாமான் வழிகளில் ரிட்டர்ன் பண்றத ஞாபகம் வச்சுனா போதும், பக்தி எப்படி பிராரப்த கர்மாவை போக்காது, பிரபத்தி எப்படி போக்கும் அப்படிங்கறது சுலபமா பதிலாம். எந்த அளவுக்கு போக்கணும்னா இவனுக்கு எவ்வளவு ஆர்த்தி விசேஷம் இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி இவனுக்கு இதுக்கு மேல ஒரு கணக்காலம் கூட வேண்டாம் இல்லையா அப்படின்னு அர்த்தனாக இருந்தாலும் இவங்களுக்கு பிராரப்தம் முழுக்கவே போயா, சரி பரவாயில்ல ஏதோ பிறந்தாச்சு இந்த சரீரத்தோட இருந்துக்குவோம், ஏதோ பெருமாளுக்கு ஏதோ கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கலாம், இதுக்கு மேல இன்னொரு ஜென்மா வேண்டாம் அப்படிங்கிற திருப்தமான பிரதம்னா இருந்தாலும் இந்த தேகாபிமானம் வந்து உள்ளதான கர்மாவுக்கு கொடுக்கக்கூடிய பிராரப்த கர்மாக்கள் மட்டும் பாக்கி வச்சு வேறொரு ஜென்மாந்தரத்தை இன்னொரு தேகாந்தர பிரவேசத்தை கொடுக்கக்கூடிய பிராரப்த கர்மாக்கள் இதுதான் சுவாமி இல்லையா. பிராரப்த கர்மாக்கள் பிரபத்தினால போகிறதுங்கிறது இதுதான் நிரூபம். இப்ப என்ன பிரார்த்திக்கிறார், செங்கன் சிரிச்சிருதே எம்மேல் விழியாவோன்னு, உன்னுடைய திருக்கண்கள் எங்களுக்கு திருத்துகிற பாபங்கள் போறதுக்கு பிராரப்தம் மட்டும் இல்ல மற்ற கர்மாக்கள் எல்லாம் போறதுக்கு ஒரு படி ஒரு ஒரு வழி வகையா வச்சிருக்கான். இதுக்கப்புறம் அது அதுக்கு பிராரப்தேதர பூர்வ பாபமுக்கிலும் பிராமாதிகஞ்சோத்தரம் ஞாசேன கபயன்னு அனுபிபுகத பிராரப்த கண்டஞ்சனாக தீபூர்வோத்தர பாத்மனா மஜனநாத்து ஜாத்தேதி தன் நிஷ்கிருதேகே கௌட்டில்யே சதி சிக்ஷையா கெனகையன்னு கோடீகரோதி பிரபு அப்படின்னு நம்முடைய ஒவ்வொரு மூவ்மெண்ட்டையும் பார்த்து அதுக்கு மேல கவுண்டர் மூவ்மெண்ட் இவன் பாப்பதை எப்படிதான் போக்குறது, நாமளும் நம்ம பாப்பதை பெருமாள் போக்க விட மாட்டேன்னு மல்லு கட்டுறோம், அதுக்கு மேல மேலும் மேல யுக்திகளை பெருமாள் பண்ணி இல்லையா இவன் கொஞ்சம் மிருதுவான பிரகிருதியா இருந்தானா இவனுக்கு அது சமுதாபத்தை உண்டாக்கி மேல பிராயத்தை பிரபத்தியில மூட்டி போக்குறான் இவன், அதுக்கும் கடைசியில ஒத்து வர மாட்டேன்னா இவனுக்கு லகுவான தண்டனைகளை கொடுத்து லகுவான தண்டனை நடத்தும். ஒவ்வொரு பாப்பத்துக்கும் ரெண்டு வகையான தண்டனை இருக்கு சுவாமி இல்லையா, ரெண்டு சீட்டை ஒண்ணு என்னன்னு கேட்டாக்க இல்லையா, இது இதுக்கு மேல ஒரு இன்னொரு நரகத்துல போயோ இல்ல வேற ஜென்மாந்தரங்கள் அனுபவிக்கக்கூடியதெல்லாம் அதிருஷ்டமான பலம். இப்பவே தெரியுது இல்லையா அது திருஷ்டமான பலம். ஒரு பாப்பத்தினுடைய அதிருஷ்டமான பலன் என்னங்கிறது தர்மசாஸ்திரத்தில் இருக்கும், பாப்பத்தினுடைய திருஷ்டமான பலன் என்னங்கிறது ஐபி கோ ஐபி இந்தியன் பீனல் கோட்ல இருக்கும் இல்லையா. இது உடனே கிடைக்கணும், அது அப்புறம் அதிர்ஷ்டம். அப்ப நம்ம கிடைக்கும் போது எந்த ஜென்மாவில் என்ன பண்ணணும் இப்ப தெரியாது, அது அதிர்ஷ்டம். என்ன பண்ணா இப்ப தெரிஞ்சுன்னா அதுக்கு திருஷ்டம், உடனே சார்ஜ் ஷீட் பண்ணி இது திருஷ்டம். இந்த திருஷ்டம் இருந்தாலும் அது ரீப்ளேஸ் பண்ணாதோ அந்த அதிர்ஷ்டம் இது ரீப்ளேஸ், இது தனி அது தனி. இந்த திருஷ்டமான பாப்பம் லோகத்தை உடனே கிடைக்குது எது தெரியுமா? இப்போ இதெல்லாம் நாம பண்ண பாபத்துக்கு தண்டனை இல்லை, நாம பண்ண பாபத்தினால அசலாருக்கு ஏற்பட்ட உபத்திரம் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் அந்த பீனல் கோடு. சும்மா அதனால தான் ரெண்டையும் பிரிச்சுட்டா. இப்ப இவன் குற்றம் பண்ணதுக்கு இவங்க தண்டனை அனுபவிச்சுட்டா இவன் மேல அது மாதிரி பாப பலன் கிடையாதுன்னு இருக்கான்ல, அது வேற டிபார்ட்மெண்ட் இல்லையா. இவன் பாபம் பண்ணதுனால இவன் பண்ண ஈஸ்வரனுடைய ஆக்கிய இவன் உள்ளங்கரம் பண்ணதுக்கு அது பலன் கொடுக்கும். இப்ப இவன் பண்ண அவன் திருடினான்னாக்க இவன் திருட பலி கொடுத்தாங்க, அவன் இவனால அவன் இவன் பண்ற ஒவ்வொரு கிரைமும் இன்னொருத்தனுடைய இல்லையா ரைட் இன்ஃபிரிஞ்ச் பண்றது இல்லையா, அதுக்கு தண்டனை தான் இப்போ துஷ்டமான தண்டனை. இப்படி எங்கள் மேல் சாபம். அப்ப மூணு விஷயம் சொல்ற, ஒன்னு இல்லையா அபிமான பங்கமாய் இல்லையா உன் பள்ளிகட்டி கீழே சங்கம் இருப்பா போல் வந்தோம்னு சொன்னதுனால ஆனுகூல்ய சங்கல்பம் பிராத்திகூல்ய வர்ஜனம், தாங்கள் இப்ப வந்த விடத்துல தாங்கள் பிரதிகூலங்கள் எல்லாம் விட்டு அனுகூலத்தை சங்கல்பித்துக் கொண்டு வந்தது சொல்லப்படும். செங்கல் சிரிச்சிலே எம்மேல் விழியாவோ அப்படிங்கறதுனால இல்லையா இந்த நம்முடைய பாபங்களை எல்லாம் பகவான் கட்டாக்கத்தினால பார்க்கும் பொழுது சிறுச்சிறுதேங்கிறதால எப்படி படிப்படியாக இந்த பிரபத்தியினால ஏற்பட்ட பகவத் கட்டாக்கத்தினால பாபங்கள் எல்லாம் முதல்ல சஞ்சிதமான பாபங்கள், அப்புறம் பிராரப்தத்தில் அபிபகத அனபிபகத்தமான அம்சங்கள், அதுக்கப்புறம் இந்த பிரபத்திக்கு உத்தரக்ஷணத்தை தோன்றக்கூடிய பாபங்கள்ல கூடிய மட்டும் இந்த பிரபன்னம் சாத்விக பிரகிருத்தியா இருக்கிறதுனால அல்லையா அனுபவ கைங்கே நீங்கள் விரும்பி பிரபத்தி பண்ணி இருக்கிறதுனால புத்திபூர்வ அபராதங்கள் எல்லாம் இல்லையா அனுபவ கைங்கரியங்களுக்கு விரோதியா இருக்கிறதுனாலும் அவைகளை பண்றதுக்கு நாட்டம் உண்டாகாது. பூர்வ பிராரப்த கர்ம வசத்தினால அப்படி புத்திபூர்வ அபராதம் நேர்ந்து போயிட்டா அதை பெருமாள் ரெண்டா பிரிக்கிறான். இவன் மிருதுவான பிரகிருதியா கட்டின பிரகிருதியான்னு பாக்குறான். மிருதுவான பிரகிருதியா இருந்தா இவனுக்கு லஜ்ஜா அனுதாபங்களை உண்டாக்கி பிராயச்சித்த பிரபத்தியில மூட்டி இவனுக்கு பாபத்தை பொறுத்துடுறான். அதுவும் இல்லாம அதையும் ஒத்துக்காது கட்டின நான் அபராதத்தை பண்ணிட்டும் நான் எந்த நானும் இல்லை இல்லையா அவர் முதல்ல பண்ணார் அவர் கேளும் அவர் பண்ணதுனால நான் பண்ணேன் அப்படின்னு தான் சொல்றது. அப்பவும் தான் பண்ண அபராதத்தை நியாயப்படுத்தக்கூடியவார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு லஜ்ஜையும் அனுதாபத்தையும் உண்டாக்க முடியாதுங்கிற காரணத்தால அவர்களுக்கு லகுவான தண்டனைகளை கொடுத்து அதை கழித்து சர்வ பிரகாரத்தாலும் இவன் கோவின காலத்துல இவன் எப்ப எந்த காலத்தை பிரார்த்திச்சிருக்கான பலனை அதுக்கு விரோதம் இல்லாதபடி பெருமாள் பாபங்களை படிப்படியா கழிக்கிறவாற்ற செங்கன் சிரிச்சிறிதை எம்மேல் விழியாவும் காத்துது. இப்படி எங்கள் மேல் சாபம் இழிந்துன்னு பிரபத்தியினால ஏற்படுகிற பகவத் விஷயீகாரமானது சாபம்னு சொல்லக்கூடிய அனுபவித்தல்லது கழிக்க முடியாததான பிராரப்த கர்மாவையும் இல்லையா போக்க வல்லது. எந்த அளவுக்கு போக்குவதா இவனுடைய ஆஸ்தியால் ஏன் நான் பிரபத்தி பண்ணா என்னுடைய பிராரப்த கர்மாக்கின் பொழுது ஏன் போகலன்னா உனக்கு அந்த ஆர்த்தி இல்லைன்னு அர்த்தம். நீ மட்டும் இந்த க்ஷணமே பிரபத்தி ஒரு க்ஷண காலம் கூட இந்த சம்சாரத்தில் இருக்கிறது இல்லை அப்படிங்கிற திருடமான ஆர்த்தி உண்டாது முழுக்கவும் அவரவர்களுடைய ஆர்த்திக்கு ஈடாக அவரவர்களுடைய அபேட்சிதத்துக்கு ஈடாக அவரவர்கள் பலன் கோலுகிற காலத்துக்கு ஈடாக நடுவில் உள்ளதான பிராரப்த கர்மாக்கள் வினாசத்தை அடையும்ங்கிறது மூணு அம்சங்கள் சொன்னா. இதுல ஆனுகூல்ய சங்கல்பமும் பிராத்திகூல்ய வர்ஜனமும் பகவான் பிரபன்னனுக்கு தன்னுடைய விஷயீகாரத்தாலே படிப்படியாக பாப்பங்களை கழித்து சிறிதாக விழிக்கிற அம்சம். மூன்றாவது இப்படி பிரபத்தியுடைய விஷயீகாரத்தினால பகவத் கடாட்சத்தினால பிராரப்த கர்மாக்களுக்கு விநாசம் ஏற்படுது. எங்கள் மேல் சாபம் இழிந்தது சாபங்கிறது பிராரப்த கர்மாவை சொல்றது வியாக்கியாத்தா. ஏன்னா அனுபவித்தால் உள்ளது கழிக்க மாட்டாத காரணத்தால சாபமும் பிராரப்த பாபமும் இல்லையா ஒரே கேட்டகரி. அதனால சாபங்கிற சப்தத்தினால பிராரப்த கர்மாவை சொல்லி அதுவும் பிரபத்தியினால் அழிகிறவாற்ற இந்த பாசம் சொல்லுது. அடுத்து மாரிமலை நாளைக்கு ரெண்டு பாசம் மாரிமலை முடிஞ்சலும் நாளைக்கு அத்தியனோத்சவம் ஆரம்பம் கரெக்டாக சொல்லலாம். நாளுக்கு மாரிமலை முடிஞ்சலும் அந்தி உலகம் நடந்தாலும் அதுக்கப்புறம் கிடையாது கரெக்டாக வந்துட்டோம். மூணு பாசம் டிஃபரன்ஸ் இருந்தது நம்ம மாரிமலை முழஞ்சல் மல்லி கிடந்துறங்கும் ஏரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேறு மயிர்பங்க எப்பாடும் வேந்து தரையும் ஊரில் நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலனே பூவை பூவன் நாமும் போய் நீங்களே போந்தருளி போக்குடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியவாராயந்தருடைய நோரம்பாதாய் மாறி மனமுடைஞ்சில் மல்லிக்கிடந்து ரங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிடித்து வேறு வேறு வங்க எப்பாடும் பெருங்கூரை ஊர் நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு கோதரமா கோரணி பூவை பூவன் நான் உன் கோயில் நிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியமாராயந்தருள் ஏனோர் எம்பாவாய் கோவிந்தன் வாழும் ஜோதி மணிமானம் தோன்றும் மூணு இதியால் உள்ளபத்தர் வாழும் மூணு ஆண்மரை உழுவதும் ஒரு வில்லி புத்தோர் வேதம் போனோர் பாதகங்கள் தேசம் மரணடிகாட்டம் வேதம் அனைத்தம் வித்தாசம் இந்துமைந்து மரியாத மாநிலரை வையம் சுமப்பதும் வந்து திருவாடி பூரத்து ஜகத்து வித்தாள் வாழிய திருத்தாவி முப்பதும் செப்பினாள் வாழிய பெரியாழ்வார் விற்கெடுத்த வெண்பிள்ளை வாழிய விரும்புவதோர் மாமுனிக்கு பின்னானாள் வாழிய ஒரு நூற்று 43 வைத்தாள் வாழிய உயர் அலங்கே கண்டி உகந்தளித்தாள் வாழிய மறுவாரம் திருமல்லி வடநாடி வாழிய வன்புதுவை நகர்கோவை மலர்பதங்கள் வாழிய மணி நீலாச்சாரு கல்ஹாரணவிதாங்கி சாந்திர வாசல்ய சிந்து அழக பிரிகிதாதி சத்தி ராகஸ்தனாதா விரது எதிகோதா விட்டு சித்தார்மிதானா கவிதார்க்கிக சிம்மாஜ கல்யாண குணசாலினே ஸ்ரீவதே வேகதேசாய வேதாந்த உரவே நம பாதித்யோகாங்கிரஞ்சாந்தபராக்கிரமன் ஸ்ரீவான் வேங்கடநாதாரி சினமிஜிதாம்புவி ஸ்ரீராமானு சித்தாந்த நிர்தாரண சுரந்தர ஆதிபன் டடபாபாக்கி சிந்தோ ஜேதாத்வி ஸ்ரீவதே ஸ்ரீலக்ஷ்மீ ரசம்பதிவி பாதுகா தேவ ஸ்ரீமன் டபாபு ஸ்ரீ நாராயண மகாதேசிகாய நம ஸ்ரீமதே ஸ்ரீமன் டபாபு ஸ்ரீ ரங்கநாதே தீந்திர மகாதேசிகாய நம ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜி மகாதேசிகாய நம.